الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه شكر الله أما بعد கடந்த வாரம் சூரத்துல் காஃபிரூனுடைய இறுதி பகுதியை படித்து முடிச்சுட்டு சூரத்துல் கௌசருக்கு போனோம். சூரத்துல் கௌசர் எந்த காலத்தில் இறங்கிச்சது, மக்காவில் மதீனாவில் இரண்டு கருத்துக்கள், இரண்டுக்குமான நியாயங்கள், எது மிகவும் பொருத்தமாக இருக்குது என்பதை பற்றியும், அதில் முதலாவது ஆயத் இன்னாக்கள் கௌசரில் கௌசர் என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தையும் பெற்றுக்கொண்டு இரண்டாவது ஆயத்துக்கு நாங்கள் போனோம். ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர் என்பதற்கு போனோம். இதுலையும் நாங்கள் முதலாவது ஃபஸல்லி லிரப்பிக்க என்பதில் சில விளக்கங்களை பெற்றுக்கொண்டோம். இன்ன அஃபைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் உமக்கு அல் கௌசரை தந்திருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர், எனவே உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுது மேலும் அறுப்பீராக, எனவே உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுது மேலும் அறுப்பீராக. நிச்சயமாக உண்மை வெறுப்பவனே சந்ததியற்றவன் ஆவான். கௌசர், நிச்சயமாக நாம் அல் கௌசரை உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஆகவே ரப்பிக்க ஒன்ஹர், உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுவீராக. இந்த அல்லாஹ்தானா நாம் உமக்கு தந்திருக்கிறோம் எமக்காக தொழுவீராக என்று சொல்லாமல், அல்லது எனக்காக தொழுவீராக என்று சொல்லாமல், ரப்பிக்க உம்முடைய ரப்புக்காக என்று சொன்னதானது தொழுகை என்பது ஒரு இபாதத், அடுத்தது வன்ஹர் அறுத்தல் என்பதும் ஒரு இபாதத், அது ரப்புக்காக இருக்க வேண்டும் என்பதை வலுப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ்தானா இப்படி உம்முடைய ரப் என்று திருப்பி சொல்லியிருப்பதாக அமைந்திருக்கு. அடுத்தது இந்த இடத்துல ஃபஸல்லி, நீர் தொழுவீராக என்பது இரண்டு வகையான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஃபர்வான சுன்னத்தான எல்லா தொழுகைகளும் இந்த இடத்துல அடங்கும். உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுவீராக என்பதில் ஃபர்வான சுன்னத்தான நஃப்லான எல்லா தொழுகைகளையும் தான் அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறார். இபாதத் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும், அது சுன்னத்தான இபாதத்தாக இருந்தாலும் சரித்தான், ஃபர்வான இபாதத்தாக இருந்தாலும் சரித்தான். எனவே ஃபர்வான நஃப்லான எல்லா தொழுகைகளையும் இந்த இடத்துல குறிப்பதாக இது இருக்கும் என்று சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கு. பொதுவாக பல அறிஞர்கள் இந்த கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. சில இமாம்களுடைய கருத்துப்படி இந்த இடத்துல சல்லி தொழுவீராக என்பது ஈதுல் அப்ஹா ஹஜ்ஜு பெருநாளினுடைய சுன்னத்தான தொழுகையை குறிப்பதாக சொல்லியிருக்கிறார். ஹஜ்ஜு பெருநாளில் சுன்னத்தான தொழுகையை சொல்வதாக சொல்லியிருக்கிறார். உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுவீராக என்றால் உம்முடைய ரப்புக்காக ஹஜ்ஜு பெருநாளில் சுன்னத்தான தொழுகையை தொழுவீராக. உம்முடைய ரப்புக்காக ஹஜ்ஜு பெருநாளில் சுன்னத்தான தொழுகையை தொழுவீராக. வன்ஹர் மேலும் அறுப்பீராக என்பது இருக்குது. இந்த இன்ஹர் என்பது அறுத்தல் என்பது சல்லி தொழுகை என்பது பொதுவானது என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள், இன்ஹர் அறுப்பீராக என்பது எந்த ஒரு காலத்திலும் மறுக்கக்கூடியது, உம்முடைய ரப்புக்காக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையா இருக்கும். பொதுவாக அது இன்றைக்கு அறுத்தாலும் சரிதான், எங்கு அறுத்தாலும் சரிதான், எப்பொழுது அறுத்தாலும் சரிதான், அறுக்கப்படக்கூடியது யாருடைய பேருக்கு அறுக்கப்படும், அல்லாஹுடைய பேருக்கு அறுக்கப்படும். எனவே இன்ஹர் நீர் அறுப்பீராக என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்வதானது, இது பொதுவாக என்று சொல்பவர்கள் யார் என்றால் சல்லி தொழுவீராக என்பதும் பொதுவானது என்று சொல்வார். எவரவரெல்லாம் ஈதுல் அப்ஹாவின் சுன்னத்தான தொழுகையை என்று அல்லாஹ் அந்த இடத்துல குறிக்கிறான் சல்லி என்பதில் என்று சொன்னார்களோ, அவர்களெல்லாம் இன்ஹருக்கு சொல்லக்கூடிய விளக்கம் அறுப்பீராக என்பது ஹஜ்ஜு பெறுந்தார் என்று அர்த்தப்படக்கூடிய உபஹியாவை குறிக்கிறது என்று சொல்வார்கள். ரெண்டு வகையான விளக்கம் இருக்குது. சல்லி என்ற பதம் தொழுகை பொதுவாக பரோபான நஃப்லான எல்லா தொழுகையையும் குறிக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள், ஒன்ஹர் அறுப்பீராக என்பதில் அது எல்லா காலத்திலும் அறுக்கப்படக்கூடிய பொதுவான விஷயத்துக்குத்தான், அறுவைக்குத்தான் உரியது என்று சொல்வார்கள். எந்த இமாம்கள் ஈதுல் அப்ஹாவின் சுன்னத்தான தொழுகையை அல்லாஹ் அந்த இடத்துல நாடியிருக்கிறான் என்று சொல்லி சொல்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இன்ஹர் அறுப்பீராக என்பதை ஹஜ்ஜு பெருநாள் என்று அறுக்கப்படக்கூடிய அல்லது ஹஜ்ஜு பெருநாளை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களில் அறுக்கப்படக்கூடிய உபஹய்யாவினுடைய அறுவையை குறிப்பதாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இரண்டு வகையான இமாம்களினுடைய கருத்துக்கள். ஆனால் அதிகமானோரின் கருத்துப்படி இது பொதுவானது, தொழுகையும் பொதுவானது அறுவையும் பொதுவானது. அப்படி இருக்கும் போது அது ஹஜ்ஜு பெருநாளின் சுன்னத்தான தொழுகையும் அதற்குள் அடங்கும், ஹஜ்ஜு பெருநாள் என்று அறுக்கப்படக்கூடிய உபஹய்யாவும் அதற்குள் அடங்கும். எனவே பொதுவானதாக இருக்கும் மட்டும் இது மிகவும் நல்லதாக இருக்கும். எவரவரெல்லாம் இந்த ஆயத்தின் படி ஹஜ்ஜு பெருநாளோடு சம்பந்தப்படுத்தினார்களோ அவர்கள் இந்த ஆயத்திலிருந்து இன்னும் ஒன்றையும் சொல்வார்கள். அல்லாஹ் முதலாவது தொழும்படி சொன்னான், அதுக்கு பிறகு அறுக்கும்படி சொல்லியிருக்கிறான். ஆகவே ஹஜ்ஜு பெருநாள் என்று முதலாவது ஈதுல் அப்ஹாவின் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு பிறகு அறுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். என்றால் அல்லாஹ் எதற்கையும் படி சொல்லியிருக்கிறான் முதலாவது தொழுகையே, அப்ப ஹஜ்ஜு பெருநாளின் சுன்னத்தான தொழுகையை நிறைவேற்றிட்டு நீங்க அருங்க என்று சொல்லியிருப்பதாக சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் ஈதுல் அப்ஹா காலையில ஹஜ்ஜு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றிட்டு அதுக்கு பிறகு உபஹய்யாவை நிறைவேற்றுவாங்க. அதன்படியும் இந்த ஆயத்தில் இருக்கக்கூடிய அமைப்பின் படியும் சரியாக இருக்கும். பொதுவாக அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தில் உள்ளது பொதுவானதாக இருக்கிறது என்பதுதான் அதிகமானவருடைய கருத்து. ஆகவே நாங்கள் பொதுவானதாக ஆக்கிக் கொள்கிற அளவுக்கு இது நல்லம். ஹஜ்ஜு பெருநாளின் தொழுகைக்கு பிறகுதான் உபஹய்யா என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் வழிமுறை இருக்கிறேன், அதில் இருக்கிற ஆதாரம் நபி அவங்க எப்படி செஞ்சாங்க என்பது அதுல போதுமானதாக இருக்கும். ஆகவே இது ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது இப்படி இருந்தான், அது பிரச்சனை இல்லை. என்றால் இந்த இடத்துல அல்லாஹ் அதனுடைய செய்யப்படும் பொருளை சொல்ல இல்லை, தொழுவீராக என்றால் எந்த தொழுகின்று சொல்ல இல்லை, ஒன்ஹர் அறுப்பீராக என்றால் எந்த நேரத்தில் எந்த அறுவை என்று சொல்ல இல்லை, சரிதானே. எனவே பொதுவானதாகவும் இருக்கலாம், குறிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு விளக்கம் சொன்னதாக இல்லை, அல்லாஹ் அறிஞர்களுடைய விளக்கத்துக்கு விட்டிருக்கிறார். எப்படி இருந்தாலும் சரியே, ஆனால் பொதுவானதாக இருக்கும் அளவுக்கு மிகவும் நல்லது. அதிகமான இமாம்களின் கருத்து அதுதான். ஆகவே உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுது, வன்ஹர் மேலும் அறுப்பீராக, உம்முடைய ரப்புக்காக நீர் தொழுது மேலும் அறுப்பீராக என்பது அறுவை ஒரு இபாதத். இதை நாங்கள் ரெண்டு வருடங்களுக்கு முன்னாலே எங்க இந்த வகுப்புல படிச்சுட்டோம். அறுத்தல் எப்படி நடைபெற வேண்டும் என்பதை பற்றி படித்தோம், உபஹய்யாவை பற்றி படித்தோம், உபஹய்யாவின் சிறப்பு, உபஹய்யாவின் முறை, விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள் எல்லாம் சிறப்பாக படித்து முடிச்சிருக்கிறீங்க. அதனால திருப்பி உபஹய்யாவை பற்றி படிக்க வேண்டிய தேவை இல்லை. உபஹய்யா ஹஜ்ஜு துல்ஹிஜ்ஜா மாதத்தில் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான இபாதத். அதிலும் ஹஜ்ஜு பெருநாள் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள், யோமுல் நஹர், அடுத்து வரக்கூடிய யோமுல் கர், அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள், மொத்தமாக நான்கு நாட்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒரு இபாதத். உபஹய்யா வருடத்தில் நான்கு நாட்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒரு இபாதத், எல்லா காலத்துக்கும் உரியது அல்ல. ஆகவே இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். மூன்றாவது ஆயத் இன்னஷானி அக்க உஹுவல் அபத்தர், இன்னஷானி அக்க உஹுவல் அபத்தர். நிச்சயமாக உம்மை வெறுப்பவனே சந்ததியற்றவன் ஆவான். நிச்சயமாக உம்மை வெறுப்பவன், சாணி என்றா வெறுப்பவன், நிச்சயமாக உம்மை வெறுப்பவனே அபுத்தர் சந்ததியற்றவன் ஆவான். நிச்சயமாக உம்மை வெறுப்பவன் அவன் தான் சந்ததியற்றவன் ஆவான். இது பற்றிய விளக்கமையும் விளக்கத்தையும் நாங்கள் சென்ற வாரம் சொன்னோம். இது ஆஸ் இப்னு வாஇல் என்ற ஒரு ஒரு குரைசிகளின் முக்கிய முஷ்ரிக். அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன். நபி அவர்களுக்கு மூன்று ஆண் பிள்ளைகள், ஒன்று காசிம், மற்றது அப்துல்லா. இவங்க ரெண்டு பேரும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மூலமாக கிடைத்தவங்க. மக்காவிலேயே கிடைத்து சிறு வயதிலேயே ரெண்டு பேரும் மக்காவில் வைத்து வஃபாத்தானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 8 ஆண்டு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை கிடைச்சது. அந்த பிள்ளையுடைய பெயர் இப்ராஹிம். அந்த பிள்ளையும் அதிகமானவருடைய அறிவிப்பின்படி 18 மாதத்தில், இன்னும் சிலரின் அறிவிப்பின்படி 16 மாத குழந்தையாக இருக்கும் போது ஒஃபாத் ஆகிறது. ஆகவே மொத்தம் 3 ஆண் பிள்ளைகள், ஒன்று காசிம், அவர்தான் நபி அவர்களுடைய பிள்ளைகளில் எல்லாம் மூத்தவரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண்கள் பெண்களாக 7 பிள்ளைகள். 7 பேரிலும் முதலாவது தந்ததும் காசிம். அவரை வைத்துத்தான் நபி அவர்கள் புனைப்பெயராக அபுல் காசிம் என்றும் என்ன செஞ்சு கொண்டாங்க, சொல்லிக்கொண்டு அழைக்கப்பட்டார்கள் அபுல் காசிம் என்று. காசிமும் பிறந்து சரியான வரலாற்று குறிப்பு இல்லை, எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்று. ஆனால் பால் குடிக்கக்கூடிய காலத்திலேயே ஒஃபாத்தானதாக என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு கிடைத்த ஒரு ஆண் அப்துல்லா, அவர்களும் சிறு வயதிலேயே ஒஃபாத்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளைகள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு ஆண் பிள்ளைகள் இருவர் தவிர 4 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா. ஜைனப், ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா. ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதிக்கால பகுதியில் ஒஃபாத்தானாங்க. ருக்கையா ரழியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரி 2 ஆண்டு பத்ர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன செஞ்சாங்க, ஒஃபாத்தானாங்க. உம்மு குல்தூம் ரழியல்லாஹு அன்ஹாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிற்பட்ட காலத்தில் ஒஃபாத்தானாங்க. நபி அவர்கள் உயிரோடு ஒஃபாத்தாகும் போது உயிரோடு இருந்த ஒரே ஒரு பிள்ளை அன்னை ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா மட்டும் தான். அவங்க மட்டும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபாத்தாகும் போது பிள்ளைகள் 7 பேர்ல உயிரோடு இருந்த பிள்ளை. அவங்களும் நபி அவருடைய ஒஃபாத்தின் பிறகு 6 மாதம் தான் வாழ்ந்தாங்க. 6 மாதத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, ஒஃபாத்தாகிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான போனாங்க, என்னுடைய குடும்பத்தில் முதலாவது நடத்துற வந்து சேர்றாலும் யாரா இருப்பீங்க, நீங்க தான் இருப்பீங்கன்னு சொல்லி போட்டு போனாங்களே. இப்ப இந்த 7 பிள்ளைகள்லையும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு தான் 6 பிள்ளைகள். அவர்களுடைய ஒரே ஒரு பிள்ளை இப்ராஹிம், அது ஆணும் தான். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவின் மூலமா கிடைத்த பிள்ளை அல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்திம காலத்தில் கிடைத்த பிள்ளையும் தான். ஹிஜ்ரி 8 ஆண்டு அந்த பிள்ளை ஒஃபாத்தானதும் கூட 18 மாதங்கள் தான் ஆகக்கூடியது வாழ்ந்திருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அப்படின்னு சொன்னா ஹிஜ்ரி 8 ஆண்டுன்னு சொன்னா ஹிஜ்ரி 7 ஆண்டு ஆரம்பத்தில் செஞ்சிருக்கணும், இது நடந்திருக்கணும் என்றால் ஹிஜ்ரி 7 ஆண்டு ஆரம்ப பகுதியில தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 6 ஆண்டின் இறுதி பகுதியிலையும் ஹிஜ்ரி 7 ஆண்டின் ஆரம்ப பகுதியிலையும் பிற தேசத்து அரசர்களுக்கு இஸ்லாத்தின் பால் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதினாங்க. அதுல ஒரு கடிதம் தான் முகவுக்கிஃப்க்கு போச்சுது. முகவுக்கிஃப் என்பவர், முகவுக்கிஃப் என்பது அலெக்சாண்ட்ரியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய பெயர். ஃபிர்அவுன் என்பது எகிப்தை ஆள்பவருடைய பெயர். ஃபிர்அவுன் என்பது எகிப்தாகும். முகாஃபிஸ் என்பது முகாஃபிஸ் என்பவர் வந்து அலெக்சாண்ட்ரியா, அலெக்சாண்ட்ரியாவா ஆள்றதுடைய பெயர். பொதுவாக ஃபிர்அவுன் என்று சொல்லப்படுவதெல்லாம் அந்த காலத்தில் இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அப்படி இருந்தெல்லாம் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஃபிர்அவுன் என்று சொல்ல அது இயற்கை இல்லை. எகிப்தின் பெரியவருக்கு என்ன சொல்லப்படுச்சு அந்த காலத்தில்? முகாஃபிஸ் என்று தான் சொல்லப்படுச்சு. பண்டைய காலத்தில் தான் என்ன சொல்லப்படுச்சு? ஃபிர்அவுன் என்று சொல்லப்படுச்சு. பிந்திய காலத்தில் முகாஃபிஸ் என்று சொல்லப்படுச்சு. முகாஃபிஸ் என்பவர் அலெக்சாண்ட்ரியாவை ஆண்டு கொண்டிருந்தார். அலெக்சாண்ட்ரியா என்பது அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து ஆண்டு கொண்டிருந்தார். அலெக்சாண்ட்ரியா என்பது எகிப்தின் தலைநகர். இப்ப இல்ல, அப்ப நபி அவர்களுடைய காலத்தில் எகிப்தின் தலைநகராக இருந்துச்சு அலெக்சாண்ட்ரியா. அலெக்சாண்ட்ரியா இப்பவும் கூட தலைநகர் கெய்ரோவுக்கு பிறகு ஒரு பிரதான நகரம் என்றால் அதுதான். இரண்டாவது ஸ்தானத்தில் வைத்து மதிக்கப்படக்கூடியது அலெக்சாண்ட்ரியா, முந்தி இருந்த எகிப்தின் தலைநகர். பொதுவாக அலெக்சாண்ட்ரியாவில் இருந்துதான் ஆண்டு கொண்டிருந்தாங்க. இவர் யாருக்கு கீழ் அந்த நேரத்தில் எகிப்து இருந்ததுன்னு சொன்னா ரோமாபுரிக்கு கீழே இருந்துச்சு. ரோமாபுரி எகிப்து ஆண்டு கொண்டிருந்தது என்று சொன்னா கிறிஸ்தவர்களினுடைய ஆதிக்கத்தின் கீழ எகிப்து இருந்துச்சு. அப்ப முகாஃபிஸ்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பினாங்க இஸ்லாத்துக்கு வரும்படி சொல்லி அவருடைய மக்களுக்குமாக. அவர் இஸ்லாத்துக்கு வராவிட்டாலும் நபி அவர்களுடைய கடிதத்தையும் கொண்டு போன தூதரையும் மிகவும் மதித்தார். சில அன்பளிப்புகளையும் கொடுத்து அந்த தூதரை கண்ணியமாக திருப்பி அனுப்பி வைத்தார். அந்த அன்பளிப்புகள் ஒன்றுதான் இரண்டு பெண்கள், ஒன்று மாரியா மற்றது சீரியன். ஒன்று மாரியா மற்றது சீரியன். வேறு சில அன்பளிப்புகளும் கொடுத்தார். துல்துல் என்று ஒரு ஒட்டகையை கொடுத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிச்சாங்க, தனக்கே வச்சு பாவிச்சாங்க துல்துல் அந்த ஒட்டகைக்கு பெயர். இப்படி சில அன்பளிப்புகள் அனுப்பியிருந்தார். அதுல வந்த இரண்டு பெண்கள், ஒரு பெண் மாரியா, இவங்க கிபுத்திகள், கிறிஸ்தவ இப்பவும் இருக்கிறாங்களே கொப்டிக் கிறிஸ்டியன் சொல்லுவாங்களே, எகிப்திலே இருக்கிற கிறிஸ்தியவர்கள் பெரும்பாலும் யாரு? கொப்டிக் கிறிஸ்திய. கிறிஸ்தவர்களுக்கு நிறைய சர்ச் இருக்குது, நிறைய சர்ச் இருக்குது. அதுல ஒன்றுதான் ஆர்த்தடாக்ஸ் வாங்க, ப்ரொடெஸ்டன்ட் வாங்க, ஆங்கிலிக்கன் வாங்க, கேத்தலிக் வாங்க, கொப்டிக் வாங்க. கொப்டிக்ன்றது பெரும்பாலும் இங்க இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் எகிப்தில தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரிதான் அதுதான் கிபுத்திகள். அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? கிபுத்திகள். இந்த கிபுத்திகளுக்கு இந்த மத்தியில இருந்த ரெண்டு பெண்களை தான் அனுப்பினாங்க. ரெண்டு பேருமே சகோதரிகள், ரெண்டு பேருமே சகோதரிகள், மாரியா மற்றது சீரி, ரெண்டு பேருமே சகோதரிகள். மாரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மனைவியாக ஆக்கி கொண்டாங்க. சீரின் என்ற பெண்மணிய ஹஜ்ரத் ஹஸ்ஸான் ரழியல்லாஹு அன்ஹுக்கு கொடுத்தாங்க, அவங்க மனைவியாக ஆக்கி கொண்டாங்க. சீரின் ஹஜ்ரத் ஹஸ்ஸான் ரழியல்லாஹு அன்ஹுடைய மனைவியாக ஆக்கப்பட்டாங்க. இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் கொப்டிக்ல உள்ள கொப்டிக் சேர்ச்சின்றது எகிப்தில் இருக்கு. பல சேர்ச்சுகள் இருக்குமா அவங்கள்ட்ட? சில பேர் அப்படி சேர்ச்சு சொல்றது விரும்ப மாட்டாங்க, டினோமினேஷன் சொல்லிக் கொள்வாங்க. மாரியத்துல் கிபுத்தியா ரழியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்ந்த காலத்தில் கிடைத்த ஒரு புள்ளதான் இப்ராஹிம். இப்ராஹிம் அவர்களுடைய ஒப்பாத் 18 மாத குழந்தையா இருக்கும் போது அல்லது 16 மாத குழந்தையா இருக்கும் போது அந்த நேரத்தில் தான் அந்த மோத்தான் அன்னைக்கு சூரிய கிரகணம் நடந்தது. அதுக்கு சம்பந்தம் என்று மக்கள் பேசினாங்க இல்லன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த மாதிரி தான் நபி அவர்களுடைய குழந்தைகள் பிள்ளைகளினுடைய அமைப்பு இருந்துச்சு. இதுல முக்கியம் நபி அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் எவருமே பெரியவர்களாக வரும் வரைக்கும் இருக்க இல்லை. அல்லாஹ் சூரத்துல் அஹ்சாபில் தெளிவாகவே சொன்னால் முஹம்மத் உங்களில் எவருடையவும் உங்களில் ஆண்கள் எவருடையவும் உங்களில் வயது வந்த ஆண்கள் பருவ வயதை எய்திய ஆண்கள் எவருடையவும் தந்தையாக இல்லை. முஹம்மத் உங்களில் பருவ வயதை எய்திய ஆண்கள் எவருக்கும் தந்தையாக இல்லை. உங்களில் பருவ வயதை எய்திய ஆண்கள் எவருக்கும் அவர் தந்தையாக இல்லை. ஏனென்று அல்லாஹ் தஆலா சொன்னான் சொன்னால் பருவ வயது எய்தி என்று அல்லாஹ் சொன்னதற்கான காரணம் ஆண்கள் பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கிறான் இருந்திருக்கிறான் சின்ன பிள்ளைகள். பருவ வயது எய்திய ஆண்கள் எவருக்கும் நபி அவங்க தந்தையாக இருக்க வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கும் சில பேர் காரணம் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு அவரின் ஒரு மகனை என்ன செய்யலாம் பெரியவராக இருந்த மக்கள் சில வேலை ஒரு நபி என்றோ ஏதோ பலரும் வந்ததுதான் இருக்குது. ஆனா பெண் ஒன்றை வைத்து அப்படி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க கொண்டாட மாட்டாங்க. அல்லாஹால அதற்காக வேண்டியா இருக்கலாம் இப்படி என்று சிலரின் யூகம் இருக்குது. முடிவுகள் அல்ல இதெல்லாம் என்றால் குர்ஆனிலோ ஹதீஸிலோ தெளிவாக சொல்லப்படாத விஷயங்கள். அல்லாஹால ஏனென்றால் அந்த ஆயத்தின் தொடர்ல அல்லாஹ் சொன்னான் மாத்தான முஹம்மது அபா ஹதீம் மிர் ரிஜாலிக்கும் வலாசிர் ரசூல் அல்லாஹ் வகாத்தமன் நபியின் முஹம்மத் உங்களில் வயது வந்த ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இல்லை என்றாலும் அவர் அல்லாஹுவின் தூதரும் நபிமார்களில் இறுதியானவருமானவர் என்று அல்லாஹ் சொன்னதில்லை. அல்லாஹுவின் தூதரும் நபிமார்களில் இறுதியானவரும் என்று அல்லாஹ் அந்த ஆயத்தில் தொடர்ந்து சொல்லும் போது இதுக்கும் அதற்கும் என்ன செய்யலாம் கொஞ்சம் தொடர்பு இருப்பதாக பார்க்கலாம். அல்லாஹ் அதுக்கும் இருக்கும் இடையில அப்படியான ஒரு கருத்தில சொல்லி இருக்கலாம் என்று சிலர் என்ன செய்யறாங்க யூகிக்கிறார்கள். அது வேறு விஷயம், அது எங்களுக்கு முடிவு சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இப்ப மக்காவில் இருந்த காலத்தில் அவங்களுக்கு கிடைத்த ரெண்டு பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வஃபாத்தான நேரத்தில்தான் ஆசுபுனு வாயில் சென்ற வாரம் நான் சொல்லி தந்தேன். ஆசுபுனு வாயில் சொன்னால் அவர் அபுத்தர். அபுத்தர் என்றா என்ன? ஆண் சந்ததியற்றவர். சந்ததியற்றவர் சாதாரண சொன்னாலும் அரபிகளின் புழக்கத்தில் அபுத்தர் என்ற வார்த்தை மிகவும் சரியான விளக்கத்தோடு சொல்வதா இருந்தால் ஒரு மனிதனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்து ஆண் பிள்ளைகள் அத்தனை பேரும் மரணித்து போய்விட்டால் அவருக்கு அபுத்தர் என்று சொல்லுவாங்க அரபிகள். விளங்குது என்னது? ஒருவருக்கு ஆண் பிள்ளைகளும் இருந்து பெண் பிள்ளைகளும் இருந்து ஆண் பிள்ளைகள் மட்டும் இருந்து பார்த்தான அபுத்தர் சொல்ல மாட்டாங்க. ஆண் பிள்ளைகளும் இருந்து பெண் பிள்ளைகளும் இருந்து ஆண்கள் அத்தனை பேரும் வஃபாத்தாகி போய்விட்டால் அந்த மனிதனுக்கு என்ன செய்வாங்க? அபுத்தர் சொல்லுவாங்க. ஆண்கள் இருக்க பெண்கள் மாத்திரம் வஃபாத்தாகிவிட்டால் வேறொரு வார்த்தையை கொண்டு அழைப்பாங்க. விளங்கல என்னது? பொதுவாக அரபிகளிடத்தில் நுணுக்கமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சொல் அந்த காலத்தில் இருந்த அரபிகள் இந்த காலத்தில் இருந்த அரபிகள் இல்ல அன்றிருந்த அரபிகள் மத்தியில் ஒவ்வொன்றுக்கும் தனியான சொற்கள் அவங்களிடத்தில் சரியாக இருந்துச்சு வெவ்வேறாக வைத்திருந்தாங்க. ஆகவே அபுத்தர் என்று அவங்க சொல்வது ஒரு மனிதனுக்கு ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் இருந்து ஆண் பிள்ளைகள் அவன் உயிர் வாழும் காலத்திலேயே மரணித்து போய்விட்டால் போது அவரை அபுத்தர் என்று சொல்வார்கள். எனவே ஆசுபுன் வாயில் சொன்னது நான் முகம்மதை அபுத்தர் அவன் அழைத்ததற்கான காரணம் அவருடைய ஆன்மத்தில் என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க. எனவே அவரை பற்றி பிரஸ்தாபிப்பதற்கு அவருடைய சந்ததி ஒன்று என்ன இருக்கு பிறகு சென்ற வாரம் நான் விளக்கமா சொன்னேன். ஒரு ஒருவரனுடைய தந்தையை வைத்துத்தான் என்ன செய்யும் பரம்பரை போகும் இல்லை என்று அவன் முடிவு சொன்னான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா உம்மை வெறுக்கக்கூடியவன் எவனோ அவன் தான் நிச்சயமாக என்ன அபுத்தர் சந்ததியற்றவன் என்று சொன்னான். அவனுக்கு ஆண் மக்கள் இருக்குது இருந்தும் கூட அவனை பற்றி பிற்காலத்தில் என்ன செய்யப்பட மாட்டாது, பேசப்பட மாட்டாது. ஆனால் ஆண் மக்கள் இல்லாத நிலையில் பிற்காலத்தில் தொடர்ந்து பேசப்படக்கூடிய ஒருவராக நான் என்ன செய்திருக்கிறேன். எனவே உங்களுடைய வார்த்தையில் அவருக்கு ஆண் மக்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுடைய வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் அது யாருக்குத்தான் பொருத்தம், சொல்லக்கூடிய உங்களுக்குத்தான் பொருத்தம், அவருக்கு அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். நாங்கள் சூரத்துல் இன்ஷிராஹ் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய வரஃபஅனா லக திக்ரக், உமக்காக உம்முடைய பிரஸ்தாபித்தலை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடியது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு படித்தது, அல்லாஹ் தன்னுடைய பெயருடன் தன் நபியின் பெயரை இணைத்திருக்கிறான் எப்பொழுது, முஅத்தின் ஐவேரஹிரில் அஷ்ஹது என்று சொல்லும் பொழுது என்பதெல்லாம் நாங்கள் சென்ற வாரம் விரிவாக படித்து முடித்தோம். ஆகவே இது ஆசுபுனு வாயில் சம்பந்தமாக மக்காவில் இருக்கக்கூடிய காலத்தில் நடைபெற்ற விஷயத்தோடு சம்பந்தப்பட்டது. இங்க ஷானி ஷானி என்று சொன்னார் வெறுப்பவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்தில் இரண்டு வகையினர் அவர்களை பொறுத்த மட்டும் இருந்திருக்கிறார். ஒன்று நபி அவர்களை நேசிப்பவர்கள், மற்றவர்கள் நபி அவர்களை வெறுப்பவர்கள். நபி அவர்களை நேசிப்பவர்கள், மற்றவர்கள் நபி அவர்களை வெறுப்பவர்கள். நேசிப்பவர்கள் ஒரு பகுதியினர் முஸ்லிம்கள், நபி அவர்களை வெறுப்பவர்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள். ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவர்கள் நேசிப்பதும் இல்லை வெறுப்பதும் இல்லை, அவங்க பொதுவானவங்க ஆனா அவங்க முஸ்லிம்கள் அல்ல. என்றால் ஈமானின் அடிப்படைகளுள் ஒன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளவும் வேண்டும், அவர்களை நேசிக்கவும் வேண்டும். ஈமான் கொள்ளவும் வேண்டும், அவர்களை அன்பு வைக்கவும் வேண்டும். ஈமான் என்பது, நம்முடைய ஈமான் என்பது அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்பது கூட பரிபூரணம் அடைவது, அவனின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்வதை கொண்டும், அவர்களை நேசிப்பதை கொண்டும், அவர்களை கண்ணியப்படுத்துவதை கொண்டும் தான் உரிமை பெறுகிறது. நபி அவர்களை மூன்று விஷயம், நபி அவர்களை நம்புவோம் என்றும், அல்லாஹுடைய இறுதி தூதர் நம்புவோம் என்றும், இரண்டாவது நபி அவர்களை அன்பு செலுத்தி தனது உள்ளத்தில் பெரிதாக அவர்களை வைத்துக் கொள்ளவும் வேண்டும், மூன்றாவது அவர்களை மதிக்கவும் கண்ணியப்படுத்தவும் வேண்டும். இந்த மூன்றும் ஈமானின் அடிப்படைகளை சேர்ந்தவை. நான் நபி அவர்களை நேசிக்கிறேன் என்பது மட்டும் போதாது, நபி அவர்களை கண்ணியப்படுத்தவும் வேண்டும், நான் நபி அவர்களை ஈமான் கொள்கிறேன் என்பது மட்டும் போதாது, நபி அவர்களை கண்ணியப்படுத்துகிறேன் என்பது மட்டும் போதாது, அவர்களை நேசிக்கவும் வேண்டும். அவர்கள் அவர்களுடைய ஈமான் என்பது, நபி அவர்களை ஈமான் கொள்வது என்பது, அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது எல்லாம் எதனோடு பின்னி பிணைந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதோடு பின்னி பிணைந்தது. நபி அவர்களை ஒரு முஸ்லிம் வெறுப்பான் என்றால் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும், அவன் இஸ்லாத்துக்குள்ளிருந்து வெளியே போய்ட்டுடுவான், ரிஜ்ஜத், அவன் முர்த்தத்தாகி போய்ட்டுடுவான். ஆகவே நபி அவர்களை நேசிப்பது ஈமான் ஆகும், நபி அவர்களை நேசிப்பது ஈமான் ஆகும். நபி அவர்களின் நேசம் இல்லாமல் ஈமான் ஒன்று கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் தௌபாஹுல, சூரத்துல் தௌபாஹுல ஒரு நீண்ட வசனத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேசிப்பதை பற்றி பேசியிருக்கிறான். சூரத்துத் தௌபா 24வது ஆயத், உங்களின் பெற்றோர்கள், உங்களின் பிள்ளைகள், எழுதுறதுக்கு முன்னால நல்லா கவனிங்க, உங்களின் பெற்றோர்கள், உங்களின் பிள்ளைகள் அப்படின்னா எங்களை மிகவும் அன்புக்குரியவங்க யாரா இருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள், உங்களின் சகோதரர்கள் அடுத்த அன்புக்குரியவங்க, உங்களின் மனைவிகள் அடுத்த அன்புக்குரியவங்க, உங்களின் குடும்பம் பொதுவாக அல்லாஹ் சொல்றான் 5. ஆறாவது நீங்கள் சேமித்து வைத்த செல்வங்கள், செல்வம் எங்களுக்கு மிக விருப்பமானது, நஷ்டம் வந்துடுமோ என்று நீங்க பயப்படக்கூடிய வியாபாரம், வியாபாரத்தின் தண்ணி அப்படித்தானே, நஷ்டம் வந்துடுமோ செஞ்சு நினைச்சு நினைச்சுதான் வியாபாரம் செய்யறது, வியாபாரம் எங்களுக்கு அன்புக்குரியது. நீங்கள் பொருந்திக் கொள்ளக்கூடிய மனைகள் வீடுகள், எங்களுடைய வீடுகள் எங்களுக்கு என்ன, வீடு எங்களுக்கு இன்பமானது. அடுத்தது இப்படி அல்லாஹ் தரத்தில் சொல்லியிருக்கிறான், எட்டு சொல்லியிருக்கிறான். சொல்லி இவை யாவும் அல்லாஹ் மேலும் அவனின் தூதர் மேலும் அவனின் பாதையில் ஜிஹாத் செய்வதை காட்டிலும் உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால், அன்புக்குரியதாக இருந்தால். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், அல்லாஹுவை விடவும் அல்லாஹுடைய தூதரை விடவும் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் உங்களுக்கு அன்புக்குரியவையாக இருந்தால் அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அல்லாஹுடைய கட்டளை என்பது அல்லாஹுடைய தண்டனை. அல்லாஹ் அதனை சொல்லி போட்டு சொன்னால் பாவிகள் துன்மார்க்க கூட்டத்தினருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. அப்ப இந்த ஆயத்தின் இறுதியில் அல்லாஹ் பாவிகள் என்று சொல்வது துன்மார்க்கர்கள் என்று சொல்வது யாரை தெரியுமா, எவரிடத்தில் அல்லாஹுவை விட அல்லாஹுடைய தூதரை விட அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விட மேலே சொன்ன எட்டோ எட்டிலோ ஒன்றோ ரெண்டோ அன்புக்குரியவையாக ஆகிடுமோ அவர்கள் தான் யாரு, இந்த இடத்தில் அல்லாஹ் பாவிகள் துன்மார்க்கு என்று சொல்வதாக இருக்கு. எனவே அல்லாஹுடைய தூதரை விட எங்களுக்கு வேறொன்று எதுவும் நேசம் வரும் என்றால் அது எதுவாக இருக்கும், இஸ்லாம் அல்ல, அது நன்மார்க்கம் அல்ல, அது துன்மார்க்கமாக இருக்கும். சூரத்து தௌபாவின் 24வது ஆயத். ஆக ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நேசிக்க வேண்டியது எது, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமானோடு சம்பந்தப்பட்டது. அதே போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து தௌபாவின் 24வது ஆயத், உங்களின் பெற்றோர் உங்களின் பிள்ளைகள் உங்களின் சகோதரர்கள் உங்களின் மனைவிகள் உங்களின் குடும்பம் நீங்கள் சேமித்து வைத்த செல்வங்கள் நீங்கள் வியாபார நஷ்டம் வந்துடுமோ என்று பயன்படக்கூடிய வியாபாரம் நீங்கள் விரும்பக்கூடிய பொருந்திக் கொள்ளக்கூடிய வீடுகள் இந்த எட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லி இவை இந்த அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுவை விட அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவின் பாதையில் ஜிஹாத் செய்வதை விட உங்களுக்கு அன்புக்குரியவையாக நேசத்துக்குரியவையாக இருந்தால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தன்னிடம் வரும் எதிர்பார்த்திருங்க என்று அல்லாஹ் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஆகவே நபி அவர்களை நேசிப்பது அல்லாஹுவை நேசிப்பதோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. அதனாலத்தானே அல்லாஹ் தஆலா சொன்னார், நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று மக்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிச் சென்றதும் அந்த வகையில தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னாங்க, தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளை மனிதர்கள் அனைவரை விடவும் உங்களில் ஒருவனுக்கு நான் அன்புக்குரியவனாக ஆகும் வரை உங்களில் ஒருவர் மூமினாக முடியாது. ஒரு மனிதனுக்கு மிகவும் அன்புக்குரியவர்கள், அன்பு ரெண்டு வகையில் இருக்குது, அன்பு ரெண்டு வகையில் இருக்குது, ஒன்று இயற்கையானது இன்னும் ஒன்று விரும்பி எடுத்துக்கொள்ளக்கூடியது. இயற்கையான அன்பு என்பதுதான் ஒருவன் தன்னுடைய தந்தையை நேசிக்கிறது, தாயை நேசிக்கிறது, பிள்ளைய அன்பு வைக்கிறது, சகோதரர்கள் மனைவி இதெல்லாம் இதோடு சம்பந்தப்பட்டது, இயற்கை இயற்கையோடு சம்பந்தப்பட்டது. இயற்கையாக அந்த அன்பு வரும், புள்ள கருப்போ சிகப்போ புள்ள என்ற அன்பு ஒன்று என்ன செய்யும் இருக்கும், கணவன் கருப்போ சிகப்போ கணவன் என்ற அன்பு மனைவியின் உள்ளத்தில் இருக்கும், இது இயற்கையானது. ஆனால் விரும்பி அழைத்துக் கொள்ளக்கூடிய தேடி சென்றித்து பெற்றுக் கொள்ளக்கூடிய அன்பும் இருக்குது, அது உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது இரண்டாவது வகையைத்தான் நடக்கும், விரும்பி ஒரு மனிதன் நேசிப்பது, இயற்கையாக நேசிப்பது அல்ல. இயற்கையாக நேசிப்பது அது யார் நேசித்திருப்பாங்க, அவங்களை அவங்களோட குடும்பத்தினர் நேசித்திருப்பாங்க. ஒரு பொதுவாக மனிதர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது அது விரும்பிய நேசம், விரும்பி வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேசம். ஆகவேதான் அல்லாஹ் இயற்கையாக அன்பு வரக்கூடிய எத்தையும் சொன்னான், பெற்றோர் இயற்கையாக நாங்கள் அன்பு வைப்போம், பிள்ளைகள் இயற்கையாக நாங்கள் அன்பு வைப்போம், அதே போல மனைவி, குடும்பம், சகோதரர்கள், வீடு, அதே போல எங்களுடைய செல்வம், எங்களுடைய வியாபாரம் எல்லாம் இது எட்டுமே இயற்கையான அன்புக்குரியவை. இயற்கையாக வரக்கூடிய, இயற்கையாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்புக்குரியவை விட எது இருக்கும்? செயற்கையாக இருக்கக்கூடியது. அதுதான் அல்லாஹுவை விரும்புவது என்பதும் செயற்கையோடு சம்பந்தப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்புவது என்பதும் செயற்கையாக, அதாவது விரும்பி, செயற்கை என்பதை விட விரும்பி என்ன செய்யணும், அவர் செஞ்செடுத்துக் கொள்ளணும், அந்த அன்பை உருவாக்கிக் கொள்ளணும். ஆகவே இந்த வகையான அன்பை காட்டிலும் இயற்கையாக வரக்கூடிய அன்பை விடவும் வேண்டுமென்று விரும்பி அழைத்துக் கொள்ளக்கூடிய அன்பு வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஹதீஸ் என்ன சொன்னாங்க, ஒருவர் ஒருவருக்கு அவரின் தந்தை, பிள்ளை, மனிதர்கள் அனைவரை விடவும். மனிதர்கள் அனைவர் என்று சொல்லும் போது அது விரும்பி அழைத்துக் கொள்ளக்கூடியதும் என்ன செய்யும், தாராளமாக அடங்கும். இவை எல்லாவற்றையும் விட நான் அவருக்கு அன்புக்குரியவராக ஆகும் வரை அவர் முஃமினாக முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில் இருக்குது. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்திருக்கிறான். ஆகவே இதை பார்க்கும் போது முஃமினாக முடியாது. அப்ப நபி அவர்களுடைய அன்பு என்பது ஈமானுக்கு அடிப்படையான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள முடியுமா இருக்குது. ஹபரத் உமர் ரலியல்லாஹுடைய கையை பிடிச்சு கொண்டிருந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களே, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய ஆன்மா தவிர்ந்த மற்றெல்லாவற்றையும் விட நீங்கள் எனக்கு மிகவும் அன்புக்குரியவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, எனது உயிர் எவன் கைவசம் இருக்குதோ அவன் மீது சத்தியமாக உம்முடைய ஆன்மாயை விடவும் நான் உமக்கு அன்புக்குரியவராக ஆகும் வரைக்கும் இல்லன்ட்டான். இப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இப்பொழுது ஆம், நீங்க என்னுடைய ஆன்மாவை விடவும் எனக்கு நீங்கள் அல்லாஹ் மீது ஆணையாக அன்புக்குரியவர் என்று சொன்ன போது இப்பொழுது உமரே என்று சொன்னாங்க. இப்பொழுது உமரை என்று சொன்னாங்க. இப்பொழுது உமரை என்றால் என்ன அர்த்தம் என்றால், இப்பொழுது நீங்கள் எது சரியாக சொல்ல வேண்டுமோ அதை சரியாக சொல்லிருக்கிறது. விளங்குறேன். அது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முற்பட்ட காலத்தில் உமர் ரலியல்லாஹு ஈமான்ல இல்ல என்ற அர்த்தம் அல்ல. விளங்குறேன். அவர்களுடைய பார்வையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அன்புக்குரியவர்கள். ஆனால் அவர்கள் ஒப்பிட்டு பார்த்த அந்த நேரத்தில் அதுக்கு முன்னுக்கு நபி அவர்கள் கொண்டுட்டா தன் உயிரை விட்டு என்ன செய்வாங்க, அவங்க போராடி இருப்பாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன முறையில் என்ன அது பொருத்தம் இல்லை என்பதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும், அவர்கள் அதனை சரியாக சொன்னதும், இப்பொழுது உமரே என்று சொன்னா பல பேர் சொல்லுவாங்க இப்பொழுதுதான் நம்முடைய ஈமான் பரிபூர்ணம் பெற்றுவாங்க. அப்படியான அர்த்தம் அல்ல. நீர் எதனை எப்படி சரியாக எப்படி சொல்ல வேண்டுமோ, எப்படி சொன்னால் சரியாக இருக்குமோ அப்படின்னு செய்திருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் சொல்லிருக்கிறீர்கள். இப்பொழுது சரியாக சொன்னீர். என்ன, என்னுடைய உயிரை விடவும் அல்லாஹ் மீது ஆணையாக நீர் எமக்கு அன்புக்குரியவர் என்று சொன்னீங்களே. ஏற்கனவே சொன்ன வார்த்தையில என்னுடைய உயிர் தவிர்ந்த என்று சொல்லி சொன்னது அது பிழையானது. இப்ப நீங்க சொல்றதுதான் என்ன சரியானது, உங்களுடைய ஆன்மாவையும் என்ன செய்யப்போங்க அதுக்குள்ள உட்படுத்திப்போங்க என்று சொன்னது. மிச்சம் பேர் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, இப்பொழுதுதான் உமரே என்று சொன்னால் இப்பொழுதுதான் உமருடைய ஈமான் பூர்த்தி ஆகிட்டு. அப்படி அல்ல, அவங்க சரியான இதுல தான் இருந்தாங்க. நபி அவர்கள் நேசித்துக் கொண்டுதான் இருந்தாங்க. எப்படி சரியாக சொன்னால் உங்களுடைய வார்த்தை முழுமை பெறுமோ, எதனை சொன்னால் உங்கள் வார்த்தை சரியாக இருக்குமோ அது முறையில இப்பதான் செஞ்சிருக்கிறீங்க, சரியா சொல்லியிருக்கிறீங்க என்பதுதான் அவருடைய அர்த்தம். இந்த சம்பவமும் புகாரில இடம்பெற்ற ஒரு சம்பவம், இல்ல நீங்க அடிக்கடி கேட்கக்கூடிய சம்பவம். இதன்படியும் நபி அவர்களை உயிரை விடவும் நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, நேசிக்க வேண்டியிருக்குது. எனவே நபி அவர்களை நேசிப்பது முழுக்க முழுக்க ஈமானின் அடிப்படையான ஒரு அம்சம். இந்த விஷயத்தை நீங்க முதலாவது கருத்துல வைத்துக்கோங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானின் இனிப்பு பற்றி பேசினாங்க. ஈமானுக்கு இனிப்பு இருக்குது, ஈமானுக்கு சுவை இருக்குது, பலது இருக்குது. ஈமானின் இனிப்பு பற்றி பேசினாங்க. எவர்கத்தில மூன்று இருக்குமோ அவர் ஈமானின் இனிப்பை பெற்றுக் கொள்வார் சொன்னாங்க. அதாவது ஈமான் இனிமேனசி வரார் அவர் அனுபவிப்பார் என்ற அர்த்தம் தான். எவரிடத்தில் மூன்று இருக்குமோ அவர் ஈமானின் இனிப்பை பெற்றுக் கொள்வார். முதலாவதாக சொன்னாங்க அல்லாஹ்வும் அவனது ரசூலும் ஏனையோரை விட ஏனையவற்றை விட அவனுக்கு அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அவனது ரசூலும் ஏனையவர்கள் ஏனையவற்றை விட அவனுக்கு அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இல்லென்றால் அவனிடத்தில் ஈமான் இருக்கு சொன்னதுக்கு ஈமானுடைய சுவை எல்லாம் அவனிடத்தில் என்ன செய்யலாது. இரண்டாவதாக சொன்னாங்க மனிதனை அல்லாஹ்வுக்காகவே நேசிக்க வேண்டும். ஒருவரை நட்பு வைக்கிறது என்பது, ஒருவரை விரும்புவது என்பது, ஒருவரை நேசிப்பது என்பதெல்லாம் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்வுக்காகவே இருக்கணும். ஒரு மனிதன் அடுத்தவரை அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசிக்கும் பண்புள்ளவனாக இருந்தால் அவன் ஈமானின் எனக்கு அனுபவிப்பான், இனிப்பு அனுபவிப்பான். மூன்றாவதாக சொன்னார்கள் நெருப்பில் தான் எரியப்படுவதை வெறுப்பது போல, நெருப்பில் தான் எரியப்படுவதை வெறுப்பது போல குஃப்ருக்கு மீள்வதை, குஃப்ர் நிராகரிப்புக்கு மீள்வதை அவன் வெறுத்தல். அதாவது இஸ்லாத்தில் இருந்து கொண்டு மீண்டும் குஃப்ருக்கு போவது என்பது அவனுக்கு எப்படி இருக்கணும்? நெருப்புல தான் போடப்படுவது எப்படி அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குமோ அது போல விருப்பம் இல்லாமல் இருக்கணும். இந்த மூன்றும் எவரிடத்தில் இருக்குமோ அவர் ஈமானின் இனிப்பை அனுபவிப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது புகாரியில் இருக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் இதையும் அறிவிக்கிறான். இதன்படி முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடியது ஈமான் மட்டுமல்ல ஈமானின் இனிப்ப சுவையாம என்ன செய்யலாம் அந்த நேரத்தில் தான் அடையலாம். எந்த நேரத்தில்? அல்லாஹ்வும் முஹம்மது ரசூலையும் அவன் எல்லாவற்றையும் விட நேசிக்க வேண்டும் என்பது. ஆக அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானின் ஒரு அடிப்படையான அம்சம் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த வகையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பத சஹாபிகள் கொண்டிருந்தான். நபி அவர்களை ஈமான் கொண்டு அவர்களோட நேசித்து வாழும் போது நிச்சயமாக நமக்கு குடும்ப பிரிவினை இருக்கும், இழப்புகள் நிறைய இருக்கும், உயிராபத்துகள் இருக்கும் என்பதை எல்லாம் கண்டு தெரிந்து கொண்ட நிலையில் தான் என்ன செஞ்சாங்க சஹாபிகள். ஆகவே நபி அவர்களை நேசித்தல் என்பது இவை எல்லாவற்றையும் பார்க்கும் போது அது இயற்கையானதல்ல, அது விரும்பி வரவழைத்துக் கொள்ளக்கூடியது, விரும்பி வரவழைத்துக் கொள்ளக்கூடியது. எங்களுடைய இதயத்தை அதற்கு பக்குவப்படுத்தி என்ன செய்யும்? ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்பதுதான். அதனாலதான் அவர்களிடத்துல இப்படி எல்லாம் வரலாற்றுல படிக்க கிடைக்குது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது எப்படி இருந்தது? நீங்கள் அவங்க மட்டும் இல்ல, பொதுவாக சஹாபிகளாகிய அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு. நீங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்ட போது அலி என்ற தனிநபர் மட்டும் சுட்டப்பட்டு கேட்கப்படவில்லை, சஹாபிகளாகிய நீங்கள் அல்லாஹ்வின் தூதரை நேசிப்பது எப்படி இருந்தது? அவங்க சொன்னாங்க அல்லாஹ் மீது ஆணையாக நமது சொத்துக்கள், நமது பிள்ளைகள், நமது தந்தைகள், நமது தாய்கள் தாகத்தின் போது கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீர் இவை அனைத்தை விடவும் அவர் நமக்கு அன்புக்குரியவராக இருந்தார். விளங்குதா என்னது? நமது செல்வங்கள், நமது பிள்ளைகள், நமது தந்தைகள், நம் தாய்கள், மேலும் தாகத்தில் கிடைக்கக்கூடிய குளிர்ந்த நீர் இவை அனைத்தையும் விட அவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நமக்கு அன்புக்குரியவராக இருந்தார் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப சஹாபிகள் நபி அவர்களை எப்படி உச்சகட்டத்திற்கு வைத்து நேசித்திருக்கிறாங்க என்பதை ஹவரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதிலிருந்து புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கு. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு 10 பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை தங்களுக்கு தீன் படிப்பிக்கணும் என்று கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஏமாற்றம் செஞ்சாங்களே, அதன் பின்னணியில்தான் ரஜிய என்ற ஒரு நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடந்துச்சு. அவள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கோத்திரம், இந்த கோத்திரம் தான் அவங்களை என்ன செஞ்சாங்க, நபி அவர்களிடத்தில் வந்து தங்களுக்கு தீன் படிப்பிக்கணும் என்று தாங்கள் முஸ்லீம்கள் என்ன சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேரை கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை அனுப்பினாங்க. போய் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது அவங்கள தாக்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அப்ப அதுல தாக்கப்பட்டு இறுதியாக மீதப்பட்டவங்கல்ல ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹும், ஜைத் இப்னு தத்னா ரலியல்லாஹு அன்ஹும் மிச்சம். ஜைத் இப்னு தத்னா ரலியல்லாஹு அன்ஹு தான் கொல்லுவதற்கு முன் இப்படி கேட்டான், அபு சுஃபியான் தான் கேட்டார், அந்த இடத்தில் இருக்கே இல்லை, இந்த இடத்துல எங்களோட முஹம்மத் இருந்து, உம்முடைய இடத்துல எங்களோட முஹம்மத் இருந்து, நீர் உம்முடைய குடும்பத்தோடு இருக்க அவர் இந்த இடத்துல வைத்து கொல்லப்படுவதை எப்படி நீர் கருதுகிறீர் என்று கேட்டாங்க. சொன்னாங்க, அவர் இந்த இடத்துல இல்லை, எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து கொண்டு நான் என்னுடைய குடும்பத்தோடு இருக்கும் நிலையில் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முள் தைப்பதையும் நான் என்ன செய்யலை, விரும்ப இல்லைன்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் அத்தனை அபு சுஃபியான் சொன்னார், முஹம்மதை முஹம்மதின் தோழர்கள் நேசிப்பது போல் ஒருவர் மற்றவரை நேசிக்கனால் மனிதர்களில் ஒருவரை நேசிக்கக்கூடிய ஒருவரை நான் செய்யல காண இல்ல, இவங்களுடைய நேசத்துக்கு ஈடாக என்று சொன்னார். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அப்படித்தான் உயிருக்கு உயிராக என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு உயிருக்கு உயிராக நேசித்தாங்க. ரலியல்லாஹு அன்ஹு அந்த சம்பவம், பல சம்பவம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பத்ருக்கு வந்த நேரத்திலையும் என்ன ஆரம்பிச்சு, பத்ருக்கு வந்தது நபி அவர்களுடைய தோழர்கள் உண்மையிலே யுத்தத்துக்காக வேண்டி வர இல்லை, போன வந்து கொண்டிருக்கக்கூடிய வணிக குழு ஒன்றை மறுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் போயிருந்தாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக ஒரு யுத்தத்துக்கான ஏற்பாடாக ஆகி போயிட்டது. இந்த நேரத்தில் தான் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முஹாஜ் அன்சாரிகளை சேர்ந்தவங்க, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த நேரத்தில் பத்ர்ல வைத்து, இப்ப பத்ர் தளத்தில் வைத்து பேசினாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபியே, நாங்கள் உங்களுக்கு ஒரு கூடாரம் அமைத்து வாகனங்களையும் ஏற்பாடு செய்து வைத்துறோம். கூடாரம் ஒன்று பத்ருக்களத்தில் ஒரு ஓரத்தில் அமைச்சு நீங்க அதில் இருந்துக்கோங்க, வாகனங்களையும் ஏற்பாடு செய்து வைக்கிறோம், அதுக்கு பிறகு நாங்கள் யுத்தம் செய்கிறோம். அல்லாஹ் எமது எதிரிகளை விட எமக்கு வெற்றியை தந்தால் அதுதான் நாங்கள் விரும்பினது, எதிர்மாற்றமாக எதுவாக இருந்தால் நீங்க இந்த வாகனங்கள் நாங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய வாகனத்திலே என்ன செஞ்சுக்கோங்க ஏறிக்கொண்டு யுத்தத்துக்கு வராமல் இருக்கிறாங்களே மதீனாவில், அவங்களோட பேசி பாதுகாப்பா இருந்துக்கோங்க, உங்களோட இந்த யுத்தத்துக்கு வராதவங்க அங்க இருக்கிறாங்க, உங்களோட இந்த யுத்தத்துக்கு வராதவங்க அங்க இருக்கிறாங்க, அவர்கள் உங்கள் மீது வைத்துள்ள அன்பை விடவும் நாங்கள் உங்கள் மீது அனுபவிக்கவில்லை, நாங்கள் உங்கள் மீது அனுபவித்திருக்கும் இல்லை என்று சொல்ல இல்லை, நாங்கள் யுத்தத்துக்கு உங்களோட வந்திருந்தாலும் உங்களை எங்களை விடவும் நேசிக்கக்கூடியவர்கள் அங்க யுத்தத்துக்கு வராம என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. பல வகையில் இதுல அர்த்தம் இருக்குது. நாங்கள் இல்லாமல் போனாலும் என்ன செய்யறதுக்கு ஆளுக்கு, உங்களுக்கு உதவிக்கு ஆள் இருக்குது ஒன்று. ரெண்டாவது நாங்கள என்ன செய்வோம் பாத்தீங்களா, அவன்லாம் சும்மா இருந்துட்டானோ, நாங்க மட்டும்தான் வந்திருக்கிறோம், நாங்க மட்டும்தான் அவங்களோட என்ன செய்யறோம், இதுல இருக்கிறோம், யுத்தத்திலையும் நாங்க தான் இருக்கிறோம், உங்களோட பாத்தீங்க தானே, எங்களோட என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா இருந்துக்கோங்க, அந்த மாதிரி தான் பேசல. விலங்குகள் சந்தர்ப்பவாதிகளாக இருக்கு. என்ன சொன்னாங்க, நாங்கள் உங்களை நேசிப்பதை விடவும் கடுமையாக நேசிக்கக்கூடியவர்கள், உங்களை கடுமையாக நேசிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு யுத்தத்துக்கு வருகிறீர்கள், யுத்தத்தை சந்திப்பீர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தால் அல்லது குறைந்தபட்சம் எண்ணி இருந்தால் அவர்கள் ஒன்றாலும் வராமல் இருந்திருக்க மாட்டார்கள். யாருக்கு தெரியும், அங்கு இங்கே நாங்க இந்த கட்டத்தில் இருக்கிறோமோ நாங்க யாருக்கும் தெரியாது. அவர் நீங்க வந்தது அப்படி வர இல்லை. ஆகவே நீங்கள் ஒரு யுத்தத்தை சந்திக்க நேரிடும் என்று அவர்கள் குறைந்தபட்சம் எண்ணி இருந்தால் அவர்கள் வராமல் இருந்திருக்க மாட்டார்கள். அவ்வா அவர்களை கொண்டு உங்களை பாதுகாப்பான். அவர்கள் உங்களுக்கு நன்மையை நாடுபவர்கள், உங்களோடு யுத்தத்தில் இருப்பவர்கள், உங்களோடு அவங்க யுத்தம் செய்வார்கள் என்று சொன்னாங்க. ரசூ சல்லாஹம் சாஜபுடு மாது ரபியல்லாஹு பாராட்டி அவங்களுக்கு துவாவும் செஞ்சாங்க. அதாவது இந்த நேரத்தில் முக்கியம் என்னன்னா, நபி அவர்கள் இந்த யுத்தத்துக்குல வந்து களத்துல இறங்கி அவர்களும் ஒருவராக மரணித்து போறச்சு செய்யல அவங்க விரும்புகிறேன். நாங்க யுத்தம் செய்யறோம், நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, இருந்துக்கோங்க. வெற்றி கிடைத்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். மாறி அமைஞ்சிட்டு சொன்னா நீங்க எங்களோட இருக்க வேணாம், என்ன செய்யுங்க, டக்குன்னு வாகனத்தை எடுத்துக்கொண்டு போயிருக்கோங்க. அது மட்டுமில்ல, நாங்க முடிஞ்சு பேச உங்களுக்கு ஆள் என்னன்னா நீங்க ஒண்ணு யோசிக்க வேணாம். உங்களுக்கு எங்களை விடவும் உங்களோட நன்மையை நாடக்கூடிய, உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய, எங்களை விடவும் உங்களை நேசிக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க இருக்கிறாங்க. அவங்க இந்த இடத்துல வர இல்லை என்பதனால் அவர்களை நாங்க பிழையா சொல்லவும் இல்லை. ஏனென்றால் அவங்க நீங்க ஒரு யுத்தத்துக்கு வாரீங்க என்று அவங்க எதிர்பார்க்கவோ என்னவோ இல்லை. தெரிஞ்சிருந்தால் அல்லது விளங்கி இருந்தால் அல்லது சாடமாடியாக புரிஞ்சிருந்தால் அவங்க வராம இருந்திருக்க மாட்டாங்க என்பதை எல்லாம் சொல்லிக்கிறோம். பல விஷயங்கள், பல விஷயங்கள் படிப்பினா முக்கியம் என்னென்றால், சஹாபிகள் எப்படி உயிருக்குயிராக ரசூ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கட உயிர்கள் போகலாம் ஆனால் நீங்கள் உயிர் வாழணும் என்பதுல உறுதியாக இருந்திருக்கிறாங்கன்னு படிக்கிறோம். உஹுத் யுத்தம் முடிஞ்ச அந்த நேரத்துல இறுதி கட்டம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருக்கு, இந்த நிறைய முஸ்லிம்கள் பார்த்தானாங்க. அந்த நேரத்துல வந்தாங்களே ஒரு பெண்மணி வந்து சொல்ல வந்து பார்த்தால் அவளை காட்டப்படுது. ஒரு பக்கத்துல யாரு பார்த்தாக்கிறது, அவங்களோட தந்தை, இன்னொரு பக்கத்துல அவர்களோட கணவன், இன்னொரு பக்கத்துல அவங்களுடைய சகோதரன், இதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த பெண்மணி கேட்டது என்ன, ரசூ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களை ஒன்றும் இல்லைன்னு சொன்னப்பட்ட போது இல்ல அவங்களை பார்த்தோம் சொல்லி பார்த்த பிறகுதான் சொன்னாங்க, என்ன நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, தப்பி இருக்கிறீங்க, உங்களுக்கு பிறகு எல்லா பீடையும் அது சாதாரணம் என்று சொல்லி கொடுத்தாங்க. நீங்க தப்பி இருக்கிறீங்கன்னு சொன்னா என்னுடைய கணவனோ தந்தையோ சகோதரனோ போயிருக்கேன்னா அது சாதாரணம், ஆனா நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்க அது எனக்கு என்ன பிரியாக இருக்கும். இந்த உண்மையிலே அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்தில் உள்ளதற்கேற்ப உயிரை விடவும் அன்புக்குரியவர்களை விடவும் என்ன செஞ்சாங்க, அவர்களை பண்ணிக் கொண்டிருந்தாங்க என்பதெல்லாம் இதை படிக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி நிறைய சம்பவங்களை நீங்க படித்திருக்கிறீங்க. அதே போல உருவத்துப்பட்டு மசூது வந்து சொன்னது எல்லாம் இந்த வகையில தான் நடந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய தோழர்கள் இந்த அளவுக்கு நேசிப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படித்தான் நேசம் இருக்கணும், அப்படி நேசம் இருந்தால்தான் ஈமான் முழுமையானது. ஈமான் முழுமை இல்லைன்னு சொன்னால் ஈமானில் குறை, ஈமானில் குறை. அல்லாஹுவ நேசிக்கிற அதே சந்தர்ப்பத்தில் அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் நேசித்துத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அவனுடைய ஈமான் செய்திருக்கிறது குறையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கும். இப்ப ரசூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்றால் அதற்குரிய அடையாளம் என்ன, நபி அவர்களை நேசிக்கிறோம் என்றால் அதற்குரிய அடையாளம் என்ன, அதுதான் நாம் இப்ப அடுத்தது படிக்க போறோம். இது அவன் வெறுக்கிறான், அவன் வெறுப்பது என்பது அவனுடைய ஈமான் இல்லாத்தனம். ஈமான் இருக்குது என்றால் நபி அவர்கள் என்ன செய்யணும், நாங்கள் அன்பு வைக்கணும். அன்பு வைக்கிறது என்றால் அவருடைய வெளிப்பாடு இதை ஒன்று இருக்கணும். அதுல முதலாவது அடையாளம் தான் நபி அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் அதன் முதலாவது அடையாளம் எல்லோரை விடவும், அல்லாஹ் தவிர்ந்த எல்லோரை விடவும் நபி அவர்களை முதன்மைப்படுத்தலும் மேம்படுத்தலும். அல்லாஹ் தவிர எல்லோரை விடவும், அல்லாஹ் தவிர்ந்த எல்லோரை விடவும் நபி அவர்கள் என்ன செய்யணும், முதன்மைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். இது முதலாவது. இது நாங்க இந்த விஷயத்தில் கோட்டை விடுறோம் என்று சொன்னால் எங்களுடைய அன்பு வாதம் என்ன, பிழையானது அல்லது பொய்யானது, ஒன்று பிழை அல்லது பொய். நபி அவர்களை முதன்மைப்படுத்துறது என்று சொன்னால் சபையில் இருக்கும் போது வாங்க வாங்க முன்னோக்கு போட்டு வைக்கிற மாதிரி நாங்கள் கற்பனை பண்றதுக்கு இல்லை என்றால் நபி அவங்க இப்ப இல்லை. அவர்களின் போதனைகளை முதன்மைப்படுத்துகிறது, அவர்களின் வழிகாட்டல்களை முதன்மைப்படுத்துகிறது. நபி அவர்களின் போதனையும் வழிகாட்டலும் தான் எங்களுக்கு என்ன செய்யணும், இப்ப முதன்மையாக இருக்கணும். ஒரு விஷயத்துல எங்களுடைய கருத்து நபி அவர்களுடைய போதனையை காட்டிலும் முன்னுக்கு இருக்க முடியாது. யாருடைய போதனை முன்னால் இருக்கணும், எங்களுடைய கருத்தை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை தான் முன்னுக்கு இருக்கணும், அவருடைய வழிமுறையும் வழிகாட்டலும் தான் முன்னுக்கு இருக்கணும் என்றால் இந்த இடத்துல நாங்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அதுதான். நபி அவர்களை அல்லாஹுவை தவிர்ந்த மற்ற எல்லோரையும் எல்லாவற்றையும் விட முதன்மைப்படுத்தும் மேம்படுத்தும் என்றால் சபையில இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கிற மாதிரி இப்ப நினைச்சு கொள்ளக்கூடாது. அது நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் போது உள்ள ஒரு விஷயம், சரிதானே? எனவே இந்த இடத்துல அந்த அர்த்தம் இருக்கும். இரண்டாவது, நபி அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்றால் அதன் அர்த்தம், அதன் வெளிப்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல், நபி அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல். இப்ப நீங்க கேட்பீங்க அதுலயும் என்ன நபி அவர்கள் வாப்பாவோட அம்மாவோட வயதில் முதித்தவங்களோட அறிஞர்களோட ஆசிரியர்களோட மரியாதையா ஒழுக்கமானது சொல்ற மாதிரி நபி அவங்க இல்லையும் அப்படி எல்லாருக்கும் விளக்கம் இருக்குது. நபி அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல் என்பதற்கு விளக்கம் இப்ப சொல்ல போறேன். ஒன்று, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உரிய முறையில் உரிய அளவுக்கு புகழுதல், உரிய முறையில் உரிய அளவுக்கு புகழ்தல். இதை நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால படித்தோம், நபி அவர்களை புகழ்றதை பற்றி. அல்லாஹ்வே குர்ஆன்ல பல இடங்களில் செஞ்சிருக்கிறான், நபி அவர்களை புகழ்ந்திருக்கிறான். நாங்களும் நபி அவர்களை புகழ்றது கட்டாயம். எங்களுக்கு நபி அவர்கள் மீது அன்பு இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் நபி அவர்களை என்ன செய்யணும், புகழணும். எங்களுக்கு எவரையும் மீது ஒரு அன்பு வந்துட்டால் அவர் என்ன செய்யும், நாங்கள் அடுத்த வருடத்தில் பேசுவோம். அப்ப ஏன் நபி அவர்களை நாங்கள் அன்பு வைக்கிறோம் என்றால் அவர்களை பற்றி நாங்கள் புகழ்ந்து பேச கூடாது, கட்டாயம் என்ன செய்யணும். அந்த அன்புவின் காரணமாக புகழும் போது அல்லாஹ்வின் அந்தஸ்து கொண்டு போய் வைத்து புகழவும் கூடாது. சொன்னாங்களே கிறிஸ்தவர்கள் மரியமின் மகனை அளவு எல்லை மீறி இல்லாதது பொல்லாதது சொல்லி புகழ்ந்தது போல என்னை நீங்க என்ன செய்ய வேண்டாம், புகழ வேண்டாம் என்று சொன்னாங்களே, அளவு மீறி இல்லாதது பொல்லாதது. ஆகவே உரிய அளவுக்கு உரிய முறைப்படி புகழ்வது நபி அவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கமாக, உரிய அளவை விட குறைத்து புகழ்வதும் கூடாது, கூட்டி புகழ்வதும் கூடாது. அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு வேலை செலவாகும், அல்லாஹோட சேர்ந்துட்டால் ஏக காலத்தில் என்ற அர்த்தம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வும் அவனின் மலக்குகளும் நபி அவர்கள் மீது செலவாத் சொல்லுகிறார்கள், ஆகவே நீங்களும் என்ன செய்யுங்க, அவர் மீது செலவாத்தும் செலாமும் சொல்லுங்க என்று அல்லாஹால சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் தானும் செய்கிறேன், மலக்குகளும் செய்கிறார்கள், ஆகவே நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு இபாதத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கான். நானும் செய்வதில்லை, அதனை உங்கள் மீதும் ஹராமாக்கி இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு பாவம் அநியாயம். சரிதானே? நான் அதனை எனக்கும் ஹராமாக்கி இருக்கிறேன், உங்களுக்கும் ஹராமாக்கி இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு பாவம் அநியாயம். நானும் செய்கிறேன், மலக்குகளும் செய்கிறார்கள், நீங்களும் என்ன செய்யுங்கள் என்று சொல்லி ஊக்குவித்த ஒரு இபாதத் ஸலவாத். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உடன் மரியாதை ஒழுக்கமாக நடந்து கொள்வதின் முதலாவது பகுதி, அவர்களை எப்படி எந்த அளவுக்கு புகழ வேண்டுமோ அப்படி அந்த அளவுக்கு புகழ்வதாக அமையும். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மரியாதையாக ஒழுக்கமாக நடந்து கொள்வதின் பகுதி, அவர்களை சொல்லும் போது, அவர்களை பிரஸ்தாபிக்கும் போது ஒழுக்கமாக இருந்து கொள்ளுது, அவர்களை பிரஸ்தாபிக்கும் போது ஒழுக்கமாக இருந்து கொள்ளுது. அது எப்படி? நபி அவர்களுடைய பெயரை சொல்லும் போதோ அல்லது பெயர் சொல்லப்படுவதை காதில் வாங்கும் போதோ என்ன செய்யணும்? ஸலவாத் சொல்லணும். அதான் நபி அவர்களை பற்றி பிரஸ்தாபிக்கப்படும் போது ஒழுக்கமாக இருந்து கொள்ளுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படும் போது ஒழுக்கமாக நடந்து கொள்ளுது. அடுத்தது, நபி அவர்களுடைய வெறும் பெயர் முஹம்மத் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்றெல்லாம் முடிச்சு கொண்டதில்லை, ஸலவாத் சொல்லிதான் என்ன செய்யணும், சொல்லணும். அது முக்கியம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரஸ்தாபம் நடைபெறும் போது என்ன செய்யணும்? நபி அவர்களுடைய பெயரை சொல்லி ஒருவர் ஒன்றை சொல்கிறார் என்றால் அதனை நாங்க என்ன செய்யணும்? காது தாழ்த்தி கேட்கணும். இதெல்லாம் நபி அவர்களை பற்றிய பிரஸ்தாபம் நடைபெறும் போது ஒழுக்கமாக நடந்து கொள்வதை சாரும். மூன்றாவதாக, அவர்களுடன் ஒழுக்கமாக நடந்து கொள்வதில் அவர்களை பற்றி அதிகம் அதிகம் பிரஸ்தாபிப்பது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகம் அதிகம் பேசுறது, இது அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்வதோடு சம்பந்தப்படும். நான் அன்பு வைக்கிறேன் ஆனா அவரை பற்றி அதிகம் பேச மாட்டேன் என்றால் அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி பிரஸ்தாபிக்கிறது, பிரஸ்தாபிப்பதில் அவர்களுடைய ஹதீஸை சொல்வது என்ன? அவர்களுடைய பிரஸ்தாபமாக இருக்கு. நாலாவது, நபி அவர்களை காணத்துடிப்பது, காணத்துடிப்பதை வெளிப்படுத்துதல், காணத்துடிப்பதல்ல காணத்துடிப்பதை வெளிப்படுத்துதல். நபி அவர்களை பார்க்கணும், அவர்களோட சொர்க்கத்தில் உண்டாயிருக்கணும் என்பதையெல்லாம் அடுத்தவங்க இடத்துல தானே செய்யறது, சொல்றது. நபி அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்வதில் இன்னும் ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஸ்ஜிதில் ஒழுக்கம் பேணுதல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஸ்ஜிதில் ஒழுக்கம் பேணுதல். அது எந்த மஸ்ஜித்? அல் மஸ்ஜிதுல் நபவியில எல்லா மஸ்ஜிதிலும் ஒழுக்கம் பேணணும், அங்க இன்னும் குறிப்பாக ஒழுக்கம் பேணணும். என்றால் அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க கபூர்ல இருக்கிறாங்க. அதனாலத்தின உமர் ரதியல்லாஹு அன்ஹு அல் மஸ்ஜிது நபவியில சத்தம் போட்டுக்கொண்டிருந்த ரெண்டு பேரை எச்சரித்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரின் மஸ்ஜிதிலா நீங்கள் சத்தம் எழுப்புகிறீர்கள் என்று எச்சரித்தாங்க. அதை சத்தம் போட்டுக்கொண்டிருந்த ஆளுக்களை பார்த்து என்ன சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதரின் மஸ்ஜிதிலா நீங்கள் சத்தம் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்டான். அடுத்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்வதை சார்ந்ததுதான் அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய மதீனாவின் கௌரவத்தை கண்ணியத்தை பேணுதல். என்ன சொல்றது? புனிதத்தை, மதீனாவின் புனிதத்தை, அவர்கள் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய ஊர் அது, அதன் புண்ணியத்தை பேணுதல். மதீனாவுக்கு ஒரு புண்ணியம் இருக்குது தானே, அது நான் கட்டாயம் பண்ணணும். மதீனாவும் புனிதம், மக்காவும் புனிதம். மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த பூமி என்ற வகை, அடக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமி என்ற வகையில் என்ன செய்யணும், அதை புனிதப்படுத்தணும். என்றால் மக்காவை புனிதமாக ஆக்கியது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், மதீனாவை புனிதமாக ஆக்கியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மக்காவை எப்படி கண்ணியப்படுத்துகிறோமோ அதே போல மதீனாவையும் என்ன செய்யணும், கண்ணியப்படுத்தணும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பூமி. அதனால தானே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற அறிஞர்கள் மதீனாவில் இருந்தவங்க அந்த பகுதியை என்ன செஞ்சாங்க, மிகவும் கண்ணியமாக வைத்துக் கொண்டிருந்தாங்க. அந்த பகுதியில பாவம் செய்வத ஏனைய பகுதிகளில் பாவம் செய்வதை காட்டிலும் பயங்கரமானதாக மக்களுக்கு ஏற்றது. ஏன்னா நீங்க நபி அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு நீங்க இப்படியான பாவம் செய்வது என்ன கூடாது, அறவே கூடாது என்ற வகையில் எல்லாம் இது பண்ணாங்க. அடுத்தது அவர்களின் ஹதீஸை கௌரவப்படுத்துதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கௌரவப்படுத்துவது அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்வதை சாரும். அவர்களுடைய ஹதீஸை படிக்கும் போது ஒழுங்காக மரியாதையாக உபுவோட இருந்து படிக்கிறது எல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை. அவர்களோடு மரியாதையாக நடந்து கொள்கிறோம் என்றால் இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், அப்பதான் அவர்களுக்குரிய மரியாதையை நாங்க கொடுத்துக் கொள்றோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னாலே என்ன செஞ்சிருவாங்க, அவங்க அறிவிக்கும் போது என்ன செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு பயம் வந்துடும். என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஒன்றை சொல்லும் போது கொஞ்சம் கூட அதுல பிழை அல்லது பொய் தவறு கலந்துட்டால் தான் என்ன செய்வன், மாற்றிக்கொள்வன். அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி அம்ரு இப்னு மைமூன் என்பவங்க சொல்றாங்க, அவங்க கால ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னது மிக மிக அரிது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னது மிக மிக அரிது. அப்படி ஒரு தடவை சொன்னதை நான் பார்த்தேன், அவர்கள் கண்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டது, கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அவர்களுடைய சாரம் கட்டியிருந்த சாரமும் அவிழ்ந்துட்டது, பயம் வந்துட்டது. கட்டிருந்த சாரமும் என்ன செஞ்சிட்டு, அதுதான் கீழே விழுந்தது அர்த்தம் இல்ல, கலைஞ்சிட்டு அவங்க பிடிச்சிருப்பாங்க. கட்டிருந்த சாரமும் என்ன செஞ்சிட்டது, அவிழ்ந்துட்டது. அவர்களுடைய கண்கள் பனித்தன. அவர்களுடைய இந்த பகுதிக்கு ஷோல்டர் பகுதி அதெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது நான் கண்டேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்ல ஆரம்பித்த போது அவர்களுக்கு நடந்த அந்த நிகழ்ச்சியை அம்ரு இப்னு மைமூன் என்ற ஒரு தாபியை வர்ணிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. அதே போலதான் இமாம்கள் சஹாபிகள் மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் இருந்தவங்க தாபியங்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை அறிவிக்கும் போதோ படிக்கும் போதோ கேட்கும் போதோ மிகவும் கண்ணியமாக என்ன செஞ்சாங்க, மரியாதையாக நடந்து கொண்டாங்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது உபு இல்லாமல், உபு இல்லாமல் சில முக்கிய இமாம்கள் பெரிய இமாம்கள் ஹதீஸ் படித்ததும் இல்லை படித்துக் கொடுக்கிறதும் இல்லை, குறிப்பாக அவங்க படித்துக் கொடுக்கிறதே இல்லை. உபுல இல்லாமல் அவங்க ஹதீஸ் படித்து கொடுக்கிறதே இல்லை. இது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. குறிப்பாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் படிச்சு கொடுப்பாங்க. கொடுக்கறதுக்கு முன்னால வகுப்புக்கு வரும் முன்னால உபு செய்வாங்க. தொழுகைக்கு உபு செய்யறது போல என்ன செய்வாங்க, உபு செஞ்சு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளில் மிகவும் நேர்த்தியான அழகான ஆடையா பார்த்து உடுத்துவாங்க. தன்னிடத்தில் பல ஆடைகள் இருக்கும் அந்த உடுப்புகள்ல. என்றால் நான் நபி அவர்களுடைய ஹதீஸ் என்ன செய்ய போறேன், இப்ப படிப்பிக்க போறேன், தன்னுடைய ஆடைகள்ல இருக்கக்கூடியவற்றில் அழகானது எதுவோ அதை உடுத்திக் கொள்வாங்க, அதோட தொப்பியையும் என்ன செய்வாங்க அணிஞ்சுக் கொள்வாங்க. அதுக்கு பிறகு சொல்லப்பட்டதுக்கு தாடிய நல்லா வாழ்ந்து கொள்வாங்க, தலைமுடிய வாழ்றது போல என்ன செய்வாங்க, அதாவது தன்னை முழுமையாக அலங்கரித்துக் கொள்றாங்க. அதுக்கு பிறகு இப்படி இவங்க தொடர்ந்து செய்வதை பற்றி கேட்கப்பட்ட போது சொன்னாங்க, இதனை செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலின் ஹதீஸை நான் கண்ணியப்படுத்துகிறேன். இதனை செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய ரசூலின் ஹதீஸை என்ன செய்கிறேன், நான் கண்ணியப்படுத்துகிறேன் என்று சொல்வாங்க. சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சயீத் இப்னுல் முஸய்யிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இவங்க ஒரு பெரிய மார்க்க அறிஞர், தாபிஈகளில் முக்கியமான ஒரு அறிஞர். அவங்க நோயில இருக்கும் போது சொன்னாங்க, என்ன கொஞ்சம் எழுந்து உட்கார வைங்கன்றாங்க, கொஞ்சம் சாய்ந்திருந்திருப்பாங்க உட்கார வைங்க. சொன்னாங்க, நான் ஒரு ஹதீஸ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ என்ன செய்ய போறேன், நான் சொல்ல போறேன், அதனை கண்ணியப்படுத்தணும். நான் இப்படி சாய்ந்து கொண்டு படுத்துக்கொண்டு சொல்வது என்ன அதுக்கு புதிய கண்ணியம் அல்ல என்று சொன்னாங்க. ஏன் இதுல நான் கூட சொல்லித்தார் என்றால், இப்ப எல்லாம் இதுக்கெல்லாம் தலகீழாத்தான் இருக்குது இல்ல நிலையம். ஹதீஸ ஒரு பக்கம் இங்க குர்ஆன் ஆயத்துகளுக்கு கூட என்ன இந்த காலத்துல கண்ணியம் மரியாதை எல்லாம் கிடையாது, காலுக்கு மேல காலை போட்டுக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு அப்படி ஒரு சின்ன லேப்டாப் வந்திருக்கு, நோட் பேட் எல்லாம் எப்படி கொஞ்சம் பெருசாக்குறது, புகாரில் வந்திருக்கு இது பண்றது, இந்த அளவு தூரம் என்ன செஞ்சிருக்கு எங்களுடைய நிலை, அவமரியாதை செய்யக்கூடிய அவமதிக்கக்கூடிய நிலைக்கு என்ன செஞ்சுட்டோம் வந்துட்டோம். ஆகவே மரியாதையாக ஒழுக்கமாக எங்களுடைய அறிவு பாரம்பரியத்தில் எங்களுக்கு என்ன உதாரணங்கள் இருக்குது, அதெல்லாம் கூட சொல்லித்தாரதுக்கான காரணம் குர்ஆன் ஹதீஸ் இஸ்லாத்தின் போதனைகளுடைய அடிப்படைகள் இவற்றை நாங்க படிக்க விளங்க படித்து கொடுக்க விளக்கப்படுத்த முயற்சிக்கும் போது உபுவோட இருக்கணும், நல்ல முறையில் உடுத்திருக்கணும், மரியாதையாக இருக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வரும்போது உடனுக்குடன் ஸலவாத் சொல்லிக் கொள்ளணும், மரியாதையாக இருந்தல் என்பது இதற்குள்ள அடங்கும் என்பதற்காக வேண்டித்தான் இதெல்லாம் உங்களுக்கு கூட சொல்லித்தாரு. ஒரு நாள் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ அவங்க எப்படி கண்ணியப்படுத்தினாங்க இப்ப சொன்னோம். அவங்க அபு ஹாசிம் என்ற அறிஞரை தாண்டி போனாங்க, அவங்களோட வகுப்பு நடந்து கொண்டிருக்குது. அபு ஹாசிம் அவர்களுடைய வகுப்பு நடந்து கொண்டிருக்குது, அவங்க ஹதீஸ் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இமாம் மாலிக் அவங்களும் ஹதீஸ் பாடம் நடத்துறாங்க, அவங்கள தாண்டி போனாங்க. ஆனால் அந்த சபையில உட்கார இல்லை. பிறகு அவர்களை சந்திச்சு காரணம் சொன்னாங்க, எனக்கு சபையில உங்களோட சபையில ஒரு சின்ன இடம் கூட இல்லை, நான் வந்து உட்கார்றதுக்கு அமர்றதுக்கு ஒரு சின்ன இடம் கூட இல்லை. நபி அவர்களுடைய ஹதீஸை நின்ற நிலையில் எழுதுவதற்கு எனக்கு விருப்பம் இருக்கவில்லை என்று சொன்னாங்க. அறிவுக்கு நாங்க நபி அவர்களுடைய ஹதீஸ படிக்க போறோம் சொன்னா சஹாபிகள் எப்படி இருந்து படித்தாங்க, அவங்க இடத்துல போய் கிட்ட இருந்து வருவது அவர்களின் தலைகள் மீது பறவைகள் என்ன செய்யும் இருப்பது போல் இருக்கும். பறவைகள் இருக்காது, பறவைகள் ஆடக்கூடிய ஒரு இடத்துல இருக்குமா, இருக்காது. அசையாமல் ஆடாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் பறவை இருக்கும். எனவே அவர்களுடைய தலை என்ன செஞ்சிருக்கும், சஹாபிகளுடைய ஆடாமல் அசையாமல் இருந்திருக்கும். அப்படி கிட்ட இருந்து ஆடாமல் அசையாமல் மரியாதையாக இருந்து படிப்பதுதான் முறை. நான் அன்றைக்கு உங்களை சபையில பார்த்தேன், எனக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லை, நின்ற நிலையில நான் இப்படி எழுதுவதற்கு என்ன செய்யல விருப்பம் இல்ல, அது எழுதுறது ஒரு மரியாதை இல்லையே, அது என்ன அந்த அவசரத்தில் நிற்கிறவன் அல்லது என்ன ஒத்தரத்தோட பேசிக்கிட்டு ஏதோ ஒரு இது பண்ணிட்டு இப்படி குறிப்பிடுக்கிற மாதிரி இருக்கும், அதுக்குரிய மரியாதையாக நான் அதை காண இல்லைன்னு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலை தனக்கான சபையில உட்கார முடியாமல் போனதுக்கான சந்தர்ப்பத்தை என்ன செஞ்சாங்க விளக்கப்படுத்தினாங்க. இன்னும் ஒரு தன்னை போன்ற ஒரு அறிஞர் அபு ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதே போலதான் முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க எல்லோரோடையும் சபையில் உட்கார்ந்து பேசிக்கொண்டு கலைத்துக் கொண்டு இருப்பாங்க. ஹதீஸ் ஒன்று சொல்லப்படுவது என்று வந்துட்டால் பேச்சு எல்லாத்தையும் நம்பாட்டிடுவாங்க. மிகவும் அமைதியாக அடக்கத்தோடு பயந்த நிலையிலிருந்து அந்த ஹதீஸை கேட்பாங்க. இப்படி நிறைய பேருடைய செய்திகள் இந்த மாதிரியான மரியாதையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய முறைக்கு ஹதீஸுக்கு காட்டப்படக்கூடிய முறையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்துல் ரஹ்மான் இப்னு மஹ்தி என்று ஒரு பெருமறிஞர் இருந்தார். அப்துல் ரஹ்மான் இப்னு மஹ்தி ரஹ்மஹுல்லா, அவரும் ஹதீஸ் படிப்பார். அவர்களுடைய சபையில ஹதீஸ் படிப்பிக்கக்கூடிய அவரின் சபையில எவரும் சிரிக்கவும் மாட்டாங்க, எவரும் பென்சில் செலுத்தவும் மாட்டாங்க. என்றால் பென்சில் செலுத்தா அந்த காலத்தில் தொட்டு எழுதுறதுதானே, அது செதுக்கி செதுக்கிட்டு அது யாரும் செதுக்கணும் என்ன செய்யணும், வெளியே பேச்சு சபையில் இருந்து ஹதீஸ் படிப்பிக்கக்கூடிய சபைகளில் இருந்து என்ன செய்யறது, இப்படி இப்படி செதுக்கிற வேலை செய்யறது இல்ல. எவரும் சிரிக்கவும் மாட்டாங்க, எல்லாம் மரியாதையா இருந்து என்ன செய்வாங்க, அவருடைய ஹதீஸ அவர் சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ கேட்டுக்கொண்டிருப்பாங்க. சரி, இதெல்லாம் ஏன் கூட சொல்லித்தாரோம் என்றால் நபி அவர்களுடைய ஹதீஸுக்கும் குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கும் தங்க மரியாதம் மரியாதை கணம் பண்ணுவதெல்லாம் மிகவும் செய்து போகக்கூடிய ஒரு காலத்தில் இதெல்லாம் கவனத்தில் கொள்ளணும். எப்படி எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் எவர்கள் மூலமாக இந்த அறிவு பாரம்பரியம் எங்களுக்கு கிடைத்திருக்குதோ அவர்கள் எல்லாம் எவ்வளவு மரியாதையோடு இந்த ஹதீஸில் படித்தாங்க, படித்து கொடுத்தாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்கு அப்படி சொன்னேன். ஆகவே இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடன் ஒழுக்கமாக நடந்து கொள்வதை சாரும். நபி அவர்களை அன்பு வைக்கிறோம் என்றால் நேசிக்கிறோம் என்றால் அதன் வெளிப்பாட்டில் முதலாவது அல்லாஹ் தவிர்த்த மற்ற எல்லோர் எல்லாவற்றையும் விட நபி அவர்களை முதன்மைப்படுத்தும் மேம்படுத்தும். இரண்டாவது நபி அவர்களோடு ஒழுக்கமாக நடந்து கொள்வது. ஒழுக்கமாக நடந்து கொள்வதில்தான் ஐந்தாறு விஷயங்கள் ஒரு நேரமாக சொன்னேன். மூன்றாவது நபி அவர்களை நேசிப்பதனுடைய அடையாளம் அவர்கள் சொன்னதை உண்மைப்படுத்தல். அவர்கள் சொன்னதை உண்மைப்படுத்தல். நபி அவர்கள் ஒன்றை சொல்கிறார்கள் என்றால் எப்படி ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு எல்லோரும் என்ன உடனடியாக உண்மைப்படுத்துவதற்கு இஸ்ரா மியராஜுடைய சம்பவத்தை உண்மைப்படுத்துறதுக்கு தயங்குற நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு உண்மைட்டாங்க. ஆனா நபி அவர்கள் அவங்க அந்த நேரத்தில் சந்திக்கவும் இல்லை, அது சம்பந்தமா கேட்டுக்கொள்ளவும் இல்லை. கேட்டாங்க, நபி அவர்கள் சொன்னார்களா, உண்மைட்டாங்க. கேட்கப்படுத்தி நீங்க இது எப்படி உண்மைப்படுத்துறீங்க, ஒரே சூடு மாறும் பொண்ணுக்கெல்லாம் பேச்சு வந்தாங்க சொல்லப்படுவதே, எப்படி உண்மைப்படுத்துறீங்க சொன்னாங்க. இதை விடவும் முக்கியமான விஷயத்தில் நான் அவரை உண்மைப்படுத்துகிறேன், அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தி வருகிறது என்று சொல்லுகிறார், நான் இதில் அவரை நம்புகிறேன், இதை நான் எப்படி நம்பாமல் இருக்கிறது என்று இதை விடவும் அபூர்வமான விஷயத்தில் நான் அவரை உண்மைப்படுத்துகிறேன், இந்த விஷயத்தில் நான் அவரை உண்மைப்படுத்தவில்லை என்றால் இது என்ன புரியாமல் இருக்குது. நான் என்ன செய்யணும், இப்ப அவங்க உண்மைப்படுத்தணும், அவர் இப்படி சொல்லியிருந்தார் என்றால் அது உண்மைதான் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அடிக்கி சொன்னாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்று சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் உண்மைப்படுத்துவது அவர்களின் அன்புக்கு வெளிப்பாடாக இருக்கும். மூன்றாவது. நானாவது, அவர்களின் அன்பின் வெளிப்பாடு அவர்களை பின்பற்றுவது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் நீங்க என்ன செஞ்ச கட்டுப்பட்டு நடங்க. அல்லாஹ்வுடைய தூதரனுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இருக்குது, முன்மாதிரி இருக்குது என்று குர்ஆனில் எல்லாம் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் இது இது. அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றணும். நான் அவரை அன்பு வைக்கிறேன் என்றால் அவரை நான் என்ன செய்யணும், பின்பற்றணும் என்பதும் அதற்குள்ள இருக்குது. எனவே எங்களுடைய மார்க்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம், அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்த மார்க்கம். எங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் என்றால் தீனாக அதுல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் இருக்க, அவர்களை ஏற்றுக்கொள்ளாமலும் அவர்களை அன்பு வைக்காமல் இருக்க முடியாது. அவர்களை நாம் அன்பு வைக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவர்களை பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இது நாலாவது. ஐந்தாவதாக, அவர்களை டிஃபெண்ட் பண்ணுவது, அவர்களை பாதுகாத்து பேசுவது. இது நாங்க விபரமாக கடந்த அந்த கார்ட்டூன் நேரத்தில், என்ன அந்த வீடியோ காலத்தில் விபரமாக நாங்க பேசிட்டோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவராவது பொல்லாதது சொன்னால், இல்லாதது சொன்னால், பழித்து இழுத்து பேசினால், அதனை மறுத்து பேசி நபி அவர்களை பாதுகாக்கும் வண்ணம் நாங்கள் நடந்து கொள்வது என்ன? எங்களுடைய அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடு. நாங்கள் அதை எப்படி செய்யறது என்றதை பற்றி எல்லாம் விபரமாக பேசினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவராவது எதுவும் சொல்லிவிட்டால் பிழையாக, அல்லது அவலட்சணமாக, அல்லது இல்லாததாக, பொல்லாததாக சொல்லித்தால், அதிலிருந்து நபி அவர்களை பாதுகாத்து பேசுறது, அது எங்களுடைய இதன் ஒரு வெளிப்பாடு என்பதை நாங்கள் ஏற்கனவே படித்து முடித்திருக்கிறோம். அது எங்களுக்கு மிகவும் விரிவான ஒன்று தெரிவிக்காது. ஆறாவதாக வரக்கூடியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாஹுவை, அவர்களின் சுன்னாஹுவை நமக்கு தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி குர்ஆன தீர்ப்பாக ஏற்றுக்கொள்றோமோ, அதே போல நபி அவர்களுடைய சுன்னாஹுவையும் என்ன செய்யணும்? நாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ளணும். ஏதாவது நபி அவர்களுடைய சுன்னாகவை பாதுகாத்து பேசுதல், ஒன்றிற்கு நபி அவர்களுடைய சுன்னாவை எங்களுக்கு தீர்வாக ஏற்றுக்கொள்ளுதல். நபி அவர்களை நேசிக்கிறோம் என்றால் நபி அவர்களின் சுன்னாகவையும் நாம் பாதுகாத்து பேச வேண்டும். எவராவது நபி அவர்களுடைய சுன்னாவை பிழையாக விமர்சித்தால் அதனை நாங்கள் என்ன செய்யணும்? சரியாக சொல்லணும். நீங்க சொல்லக்கூடிய கருத்து பில என்பது நாங்கள் என்ன செய்யணும்? அந்த இடத்துல சுட்டி காட்டுவது. எட்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை பரப்புதல். அவர்கள் நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் மக்கள் மத்தியில் அவர்களுடைய சுன்னாவை எடுத்துரைப்பது. இதெல்லாம் அகீதா. இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாம் முழுக்க முழுக்க எங்களுடைய ஈமானோடு சம்பந்தப்பட்ட விஷயம், சாதாரண விஷயங்கள் அல்ல. ஆகவே இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களிடத்தில் நபி அவர்கள் மீது அன்பு இருக்குது என்று சொல்றோம் என்றால் எங்களிடத்தில் இருக்கணும், எங்களிடத்தில் இருக்கணும். நபி அவர்களை பற்றி இல்ல, நபி அவர்களை பாதுகாத்து பேசுவது என்று ஒன்று சொன்ன ஐந்தாவதா? ஐந்தாவது. அதுல நபி அவர்களை பாதுகாத்து பேசுவதோடு நபி அவர்களினுடைய மனைவிமார் பிள்ளைகளை பாதுகாத்து பேசுவதும் அடங்கும். விளங்குதான்? நபி அவர்களின் மனைவி பிள்ளைகளை பாதுகாத்து பேசுவது மடங்கும். நபி அவர்களின் சஹாபிகளை பாதுகாத்து பேசுவது மடங்கும். ஏன்றால் நபி அவர்களுடைய சுன்னாவை அடுத்தவங்களுக்கு எட்டி வைத்தது யார்? சஹாபிகளும் அவருடைய மனைவிமாரும் பிள்ளைகளும். அவர்கள் மீது ஏதாவது கருப்பு புள்ளி வரும்போது அது எதை பாதிக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களைத்தான் பாதிக்கும். நபி அவர்களை பாதிக்கும் போது நபி அவருடைய சுன்னா என்ன செய்யும்? அடிபட்டு போகும். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபிகளை பற்றி எவராவது பிழையாக சொல்லும் போது, இல்லை அவர்கள் நிரபராதிகள் என நாம் உயிர் கொடுத்தும் என்ன செய்யணும்? பேசணும். அவர்களின் மனைவிமாரை பற்றி எவராவது இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது, அவர்களின் பிள்ளைகள் பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லும் போது நாம் உடனடியாக தடுத்து சரியான பகுதியை சொல்வதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்து பேசுவதாக என்ன செய்யும்? அவர்கள் பற்றி ஏதாவது சொல்லும் போது, பிழையானது சொல்லும் போது தடுத்து பேசி சரியை சொல்வது நாம் அவர்களை அன்பு வைத்திருக்கிறோம் என்பது வெளிப்பாடாக இருக்கும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது ஈமானின் அடிப்படையான ஒரு அம்சம். சஹாபிகள் எப்படி அந்த உண்மையான நேசத்தை வைத்திருந்தார்கள் என்பதற்கு உதாரணமும், உண்மையாக நபி அவர்களை நேசிக்கிறோம் என்றால் அதன் வெளிப்பாடாக என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் படித்தோம். ஏனென்றால் உண்மை வெறுப்பவன் என்று அல்லாஹ்தான் சொல்லியிருக்கிறானே, இது மிகவும் மோச அதாவது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. ஆத்துபுனு வாயில் பற்றி அல்லாஹ் உண்மை வெறுப்பவன் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அது நாங்கள் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உங்களை பிடிக்காதால் உங்களை பத்தி அது இது சொல்றால் அப்படியான அர்த்தம் அல்ல. இது புரியுதா என்னது? அவருக்கு என்ன பிடிக்காது அப்படின்ற அளவுக்கு அல்ல. ரொம்ப ஈமானையும் குஃப்ரையும் பிரித்து வைக்கக்கூடிய ஒன்று ஒரு சொல். இவன் முஃமினே அல்ல, உண்மை வெறுப்பவன் என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்லி வைத்திருப்பதானது அது ரொம்பவும் பாரதூரமான ஒரு வார்த்தை. என்றால் இதற்கு எதிரானது யாரு? எது? உண்மை நேசிப்பவன். நாம் அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்களாக இருக்கணும் என்பதற்காக வேண்டியும் அந்த நேசம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு விடாவாரியாக நான் சொல்லி தந்தேன். என்றால் இன்றைக்கு நபி அவர்கள் மீது நேசம் நேசம் சும்மா வாயளவுல தான் என்ன செய்யப்படுறது சொல்லப்படுறது. இப்ப இந்த இப்ப நான் சொல்லி தந்தவற்றையெல்லாம் வைத்து பாருங்க, எங்கட வாழ்க்கையில நபி அவர்களை எவ்வளவு தூரம் நேசித்திருக்கிறோம் என்பதே என்ன புரியும். நல்லா நாங்கள் எவ்வளவு அவங்களை அன்பு வைத்திருக்கிறோம், அவங்கள வைத்து நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பது புரியும். நிச்சயமாக உண்மை வெறுப்பவன் அவர்தான் சந்ததி அற்றவன் என்று அல்லாஹ் தஆலா ஆசுபுன் வாயில பற்றி சொல்லி முடித்திருக்கிறான். இது ஆசுபுன் வாயிலுக்கு மட்டுமல்ல, நபி அவர்களை வெறுப்பவர்கள் எல்லாரும் என்ன கவனமாக இருக்கணும், நபி அவர்களை நேசிப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நபி அவர்களை வெறுப்பவர்களாக எவரும் இருக்க முடியாது. என்றால் அது ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை விவகாரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். நான் இன்றைக்கு சூரத்துல் கௌசரின் ஃபஸல்லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானி அத்தஹுவல் அபுத்தர் என்ற இரண்டு ஆயத்துகளையும் எடுத்துக்கொண்டோம். இதில் இருக்கக்கூடிய பொதுவான தொழுகையும் பொதுவான அறுவையும் அல்லது ஈதுல் அஹா அன்று உள்ள சுன்னத்தான தொழுகையும் அன்றுள்ள அதுக்கு பிந்து வரக்கூடிய மூன்று நாட்களிலும் உள்ள அறுவையும் குறிக்கும் என்ற வகையிலையும் நபி அவர்களை வெறுத்தல் என்பது குஃபுர் ரிஜத் முஸ்லிமாக இருந்து வெறுத்தார். அதே நேரத்தில் அவர்களை அன்பு வைத்தது, அன்பு வைத்தல் என்றால் என்ன, அதன் அடிப்படைகள் என்ன, அன்பு வைத்தலின் அவசியம், அதன் அந்தஸ்து, அது ஈமானின் ஒரு அடிப்படையான அம்சம். அன்பு வைத்தலுக்கு உதாரணம் யார்? எங்களுக்கு அவர்களோடு கூட இருந்த சஹாபிகள், அவர்கள் எப்படி அன்பு வைத்தார்கள், நாம் அன்பு வைப்பதாயின் அதற்குரிய வெளிப்பாடாக என்னென்ன அடையாளங்கள் இருக்கணும் என்பதையும் இன்றைக்கு நாங்கள் படித்து முடித்தோம். ஏதாவது தெரிந்து கொள்வதற்கு மேலதிகமாக தெரிந்து கொள்வதற்கு வேண்டும் கேட்டுப்போம். யார எங்களுக்கு வந்து அல்லாஹ் சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. முதலாவது யார சொல்லணும்னா அல்லாஹ் சொன்னான், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ரெண்டுக்கு பிறகு யார சொல்லணும்னா அபூபக்கர் சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, ஹுதைஃபா சொன்னாங்க ரபியல்லாஹு அன்ஹும் குறிச்சொல்லணும். அதுக்கு பிறகு தாபீகளை சொல்லணும், அதுக்கு பிறகு தபா தாபீன்கள் அறிஞர்கள் இமாம், இதுதான் எங்களுக்குரிய ஒரு ஒழுங்கு. இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேவைன்னு சொன்னா என்ன செஞ்சு கொள்ளலாம், சொல்றதுல தப்பு இல்லை, ஆனால் இடம் காலம் எல்லாம் பார்த்து என்ன செய்யணும் செஞ்சு கொள்ளணும். இடம் காலம் முக்கியம். இவங்கெல்லாம் கும்பி வச்சு மஸ்ஜிதில் மிம்பர்ல இருந்து கொண்டு அப்ரஹாம் லிங்கன் சொன்னு சொல்லி போட்டு ஜார்ஜ் புஷ் சொன்னு சொல்லி போட்டு சொல்றது எல்லாமே கேக்குறதையா, எல்லாம் பிழையானது. இடம் காலம் எல்லாம் பார்த்து என்ன செய்யணும் நாங்க செஞ்சுப்போம். என்றால் இவர்களுடைய சில கருத்துக்கள் இருக்கும், சரியான கருத்துக்களாக இருக்கும், ஆனால் அவர்கள் நஜிசான அவங்க, அவங்களுடைய அகீதா என்ன, துப்புரவு இல்லை. புனிதமான இடங்களில் போயிருந்து கொண்டு நின்று கொண்டு துப்புரவு இல்லாதவங்களை எல்லாம் துப்புரவான இடத்துல மொழிவதற்கு என்ன எங்களுக்கு, நாங்கள் கூச்சப்படணும். ஏன்றால் அந்த இடத்தை என்ன செய்யறோம், நாங்கள் அதன் மூலம் அசிங்கப்படுத்துறோம் என்பதையும் புரிந்து போறோம். இறை நேசர்கள் என்றால் அவ்வாகவ பயந்து நடக்கக்கூடியவங்க. அவர்களை நேசிக்கிறது என்பது அவர்களை ஒரு முஃமின முஃமின் நேசிப்பது, அதைவிடவும் கூட நேசிக்கணும். ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை நெருக்கத்துக்குரியவர்கள், அவர்களை இன்னும் ஒரு படி கூட போய்த்தான் நேசிக்கணும், அவர்களோடு மரியாதையாக நடந்து கொள்ளணும். அதுதான் அந்த இறை நேசர்களை நேசித்தல். எவன் எனக்கு உரிய ஒருவரை தன் பகைத்துக் கொண்டானோ, நான் அவரோடு அவனோடு யுத்தம் செய்வதற்கு பிரகடனப்படுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னானே ஹதீஸ் குதுசியில, அந்த அல்லாஹ்வுடைய வழிகள். ஆனால் இனி அது நாங்கள் அவரவர் செய்யணும். மொத்தத்தில் பார்த்தால் அல்லாஹ்வுடைய வழி என்று நாங்கள் கூறியபட்சம் நாங்கள் முடித்துக் கொள்வதா இருந்தால், எவரை பார்த்தா அல்லாஹ்வுடைய ஞாபகம் எங்களுக்கு வருமோ அவர் யாரா இருப்பார், நிச்சயமா அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய ஒருவராக இருப்பார். அவரோட மற்றவர் மாறி நாங்கள் நடந்து கொள்ள கூடாது. அவரோட நாங்கள் மிகவும் மரியாதையாக அவரை நேசித்தன செய்யும் நடந்து கொள்ளவும். தெரியாது, நாங்க யாரையும் வெறுக்காம இருந்துட்டாலும் அந்த பாவத்திலிருந்து தப்பிக்கொள்வோம். நிச்சயமாக நாம் நபியே உமக்கு கௌசரை தந்தோம். ஆகவே உமது ரப்புக்காக நீர் தொழுது மேலும் அறுப்பீராக. நிச்சயமாக உண்மை வெறுப்பவன் அவன் தான் சந்ததியற்றவன். பதிலுரிய கூடாரம் அமைத்து தாரத்துக்காக கேட்டு சொன்ன வார்த்தை தான். பதில்களத்துக்கு ஒரு நாள் முந்தி, பதிலுக்கு ஒரு நாள் முந்தி. ஆகவே இந்த சூராவுல கௌசர் இபாதத் அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டும் என்பது ஒன்று. நபி அவர்களுக்கு கௌசர் கொடுக்கப்பட்டிருப்பது அது சுவர்க்கத்தில் உள்ள ஒரு ஆறு, அல்லது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னது போல நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் அதுல அதுவும் அடங்கும். சுவர்க்கத்தில் உள்ள அந்த தடாகாரும் அடங்கும். இரண்டாவது இபாதத் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்க வேண்டும் என்பது. மூன்றாவது நபி அவர்களை நேசித்தலும் வெறுத்தலும், நபி அவர்களை நேசித்தலும் வெறுத்தலும். நேசித்தல் அது ஈமான், வெறுத்தல் அது குஃப்ர் அல்லது ரித்தத், முஸ்லிமாக இருந்து கொண்டு வெறுத்தல். இந்த மூன்று முக்கிய அம்சங்களும் அமைந்ததுதான் இந்த சூரா. சூரத்துல் கௌசர் குர்ஆனில் உள்ள மிக பெரிய சூரா. அடுத்து நாங்கள் போக இருப்பது வார வாரம் தான் சூரத்துல் மாஊன். அரை செல்வதி உட்கதிவு வித்தீன், அதில் நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு சூரா. சிறிய சூரா உண்டாக ஏனைய சூறாக்களை போல இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உள்ள ஒரு சூரா. அதன்ஷாப்லா வார வாரம் அதை விளக்கத்துக்கு எடுத்துக் கொள்வோம். வேற ஏதாவது இன்றைக்கு சம்பந்தமாக வேற எதுவும் இருந்தால் கேட்டுக்கோங்க, முடிச்சுக்கொள்வோம். அவங்க பெரிய அளவுக்கு விவரமா எழுதி இருக்க மாட்டாங்க, சுருக்கமா எழுதி இருப்பாங்க. விவரமாக அவங்க எழுதி இருந்தால் பொருத்தமா இருந்திருக்கும். எல்லாம் ஒரு வரையறையோட, எந்த வைபவத்துக்கு போறதுக்கு முடியுமோ அந்த வைபவத்துக்குள்ள போய் நாங்க வந்து கொள்ளலாம். எதுல எங்களுக்கு போய் அதுல சிறுக்கும் ஏனையவை நடக்குமோ அல்லது பாவம் நடக்குமோ அதுல நாங்க போகவே இயலாது. எனவே இந்த பொதுவான வைபவங்கள் என்பதை கொண்டு நான் நினைக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு சுதந்திர தின வைபவம் கச்சேரியில் கொண்டாடுறாங்க வைங்களே, அப்படி போட்டிருக்கிறாங்க மேடம். நினைக்கிறேன் இந்த அவங்களோட பொதுவான வைபவம்ன்றது கொண்டு அவங்களோட பெருநாள் மதத்தை அடங்காது. பெரஹராவுக்கு எல்லாம் வந்து சளி கொடுக்க இல்லாத என்றால் அவங்களோட இபாதத் தொடக்கம் பெரஹரா வந்து அவங்களோட மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டது. அதுல வந்து நாங்க அவங்களோட பொது வேலைகள் இருக்கும் கொடுக்கறதுல மனிதன் அவர்களுடைய பொது வைப்பு எழுதிக்கிறாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு வரையறை எல்லாம் இருக்குது. முஸ்லீம் அல்லாதவர் சோகம் விசாரிக்கிறது, அவருக்குரிய மனிதாபம் ரீதியாக உதவி செய்வது எல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுடைய மத ஆசாரங்களோட சம்பந்தப்பட்ட விழாக்கள் எதையும் பங்கு கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யவும் அனுமதி இல்லை. மற்றபடி சின்ன சின்ன விஷயங்களோட அவங்களோட சம்பந்தப்பட்ட குறத்துல தப்பும் இல்லை. அவங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு பொது வேலையை செய்ய போறோம். எல்லாம் கவனமாக இருக்கணும் சொல்லப்படக்கூடிய விஷயம். எப்பவும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றதுக்கு முன்னால எல்லாவற்றையும் பார்த்து தீர்வு சொல்லுங்க. சல்லல்லாஹு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த் அஸ்தக்ஃபிருக்க வஅதூபு இலைக்.